இரண்டு சாமுவேல் அத்தியாயம் ஒன்று. சவுல் இறந்த பின்பு தாவீது அமலேக்கியர்களை முறியடித்து சிக்லாகு பட்டணத்துக்கு திரும்பி வந்து இரண்டு நாட்கள் அங்கே இருந்த பின்பு மூன்றாம் நாளிலே ஒரு மனிதன் சவுலின் முகாமிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய ஆடைகளைக் கிழித்துக்கொண்டு தன்னுடைய தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதிடம் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் இராணுவ முகாமிலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், மக்கள் யுத்தத்தை விட்டு ஓடிப்போனார்கள், மக்களில் அநேகம் பேர் காயப்பட்டு இறந்து போனார்கள், சவுலும் அவருடைய மகனான யோனத்தானும் இறந்தார்கள் என்றான். சவுலும் அவருடைய மகனான யோனத்தானும் இறந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவித்த வாலிபனிடம் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாக கில்போவா மலைக்குப் போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கிடந்தார். ரதங்களும் குதிரை வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னைக் கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என் அருகில் வந்து நின்று என்னை கொன்று போடு, இன்னும் என்னுடைய உயிர் முழுவதும் போகாததால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவருக்கு அருகில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பின்பு அவருடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தையும் அவருடைய கையில் இருந்த காப்பையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என்னுடைய ஆண்டவனிடம் கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த எல்லா மனிதர்களும் தங்களுடைய ஆடைகளை கிழித்துக்கொண்டு சவுலும் அவனுடைய மகனான யோனத்தானும் தேவனுடைய மக்களும் இஸ்ரவேல் குடும்பத்தார்களும் பட்டயத்தால் மரித்து போனதால் புலம்பி அழுது மாலை வரை உபவாசத்தோடு இருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எந்த இடத்தை சேர்ந்தவன் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய தேசத்தானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, யெகோவாவினால் அபிஷேகம் செய்தவரை கொன்று போடும்படி நீ உன்னுடைய கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபர்களில் ஒருவனை கூப்பிட்டு, நீ அவன் அருகே போய் அவனை கொன்று போடு என்றான். அவன் அமலேக்கியனை வெட்டினான். அவன் இறந்தான். தாவீது அவனை பார்த்து, உன்னுடைய இரத்தப்பழி உன்னுடைய தலையின் மேல் இருக்கட்டும், யெகோவா அபிஷேகம் செய்தவரை நான் கொன்று போட்டேன் என்று உன்னுடைய வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொன்னது என்றான். தாவீது சவுலையும் அவனது மகன் யோனத்தானையும் குறித்து துயரப்பாடலை பாடினான். வில்வித்தையை யூதாவின் மகன்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின துயரப்பாடலாவது, இஸ்ரவேலின் புகழ்பெற்ற தலைவர்கள் உயர்ந்த மலைகளில் இறந்து போனார்கள், பலசாலிகள் கொலை செய்யப்பட்டு போனார்கள், பெலிஸ்தர்களின் மகள்கள் சந்தோஷப்படாதபடியும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் மகள்கள் கொண்டாடாதபடியும் அதை காத் பட்டணத்தில் அறிவிக்காமலும் அஸ்கலோனின் வீதிகளில் தெரிவிக்காமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இருக்காமலும் போகட்டும். அங்கே பலசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் செய்யப்படாதவர் போல அவருடைய கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. கொலை செய்யப்பட்டவர்களின் இரத்தத்தை குடிக்காமலும் பலசாலிகளின் கொழுப்பை சாப்பிடாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை, சவுலின் பட்டயம் வெறுமையாக திரும்பினதில்லை. உயிரோடு இருக்கும்போது சவுலும் யோனத்தானும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டி மகிழ்ச்சியாக இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை விட வேகமும் சிங்கங்களை விட பலமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலின் மகள்களே, உங்களுக்கு சிவந்த ஆடையை நேர்த்தியாக அணிவித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை பதித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர்க்களத்தில் பலசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே, உயரமான இடங்களில் இறந்து போனாயே. என்னுடைய சகோதரனான யோனத்தானே, உனக்காக நான் துயரப்படுகிறேன். நீ எனக்கு மிகவும் இன்பமாக இருந்தாய், உன்னுடைய அன்பு ஆச்சரியமாக இருந்தது, பெண்களின் அன்பை விட அதிகமாக இருந்தது. பலசாலி வீரர்கள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போனதே என்று பாடினான். இரண்டு சாமுவேல் அத்தியாயம் பத்து. அதன்பின்பு அம்மோன் மக்களின் ராஜா இறந்தான். அவனுடைய மகனான ஆனூன் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனான நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவனுடைய மகனான இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி, அவனுடைய தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பினான். தாவீதின் வேலைக்காரர்கள் அம்மோன் மக்களுடைய தேசத்திற்கு வந்தபோது, அம்மோன் மக்களின் பிரபுக்கள் தங்களுடைய ஆண்டவனான ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனிற்கு மரியாதை கொடுப்பதாக உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவா தாவீது தன்னுடைய வேலைக்காரர்களை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் வேலைக்காரர்களை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரை வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது அந்த மனிதர்கள் மிகவும் வெட்கப்பட்டதால் ராஜா அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்களுடைய தாடி வளரும் வரை நீங்கள் எரிகோ பட்டணத்தில் தங்கியிருந்து பின்பு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். அம்மோன் மக்கள் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதைக் கண்டபோது தூதுவர்களை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்து சீரியர்களிலும் சோபாவில் இருக்கிற சீரியர்களிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவிடம் 1,000 பேரையும் தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக வரவழைத்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்டபோது யோவாபையும் பலசாலிகளான எல்லா இராணுவங்களையும் அனுப்பினான். அம்மோன் மக்கள் புறப்பட்டு நகரத்து வாசலிலே யுத்தம் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரெகோபிலுமிருந்து வந்த சீரியர்களும் தோபிலும் மக்காவிலிருந்து வந்த மனிதர்களும் வெளியிலே தனியாக இருந்தார்கள். யோவாபோ இராணுவர்களின் படை தனக்கு நேராக முன்னும் பின்னுமாக இருக்கிறதை காணும்போது அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பகுதியை பிரித்தெடுத்து அதை சீரியர்களுக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற மக்களை அம்மோன் இராணுவத்திற்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன்னுடைய சகோதரனான அபிசாயினிடம் ஒப்புவித்து, சீரியர்களின் கரம் மேலோங்கினால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் இராணுவத்தினுடைய கரம் மேலோங்கினால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், தைரியமாக இரு, நம்முடைய மக்களுக்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நம்முடைய பலத்தை காட்டுவோம், யெகோவா தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோவாபும் அவனோடிருந்த மக்களும் சீரியர்கள் மேல் யுத்தம் செய்ய நெருங்கினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக தப்பியோடினார்கள். சீரியர்கள் தப்பியோடுகிறதை அம்மோன் இராணுவத்தினர்கள் பார்த்தபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக தப்பியோடி பட்டணத்திற்குள் நுழைந்தார்கள். அப்பொழுது மோவாப் அம்மோன் மக்களை விட்டு திரும்பி எருசலேமிற்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர்கள் பார்த்தபோது ஒன்றாக கூடினார்கள். ஆதாரேசர் நதிக்கு மறுக்கரையில் சீரியர்களையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனான சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக்கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர்கள் இராணுவங்களை அணிவகுத்து தாவீதுக்கு எதிராக நின்றார்கள். அவனோடு யுத்தம் செய்கிறபோது சீரியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக தப்பி ஓடினார்கள். தாவீது சீரியர்களில் 700 ரதவீரர்களையும் 40,000 குதிரை வீரர்களையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனான சோபாகையும் சாகும்படி வெட்டினான். அப்பொழுது ஆதாரேசருக்கு பணிவிடை செய்கிற எல்லா ராஜாக்களும் தங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரவேலர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அதன் பின்பு அம்மோன் மக்களுக்கு உதவி செய்ய சீரியர்கள் பயப்பட்டார்கள். 2 சாமுவேல் அத்தியாயம் 11. அடுத்த வருடம் ராஜாக்கள் வழக்கமாக யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு தன்னுடைய வீரர்களையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் இராணுவத்தை அழிக்கவும் ரெப்பாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். ஒரு நாள் மாலையில் தாவீது தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் மாடியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது குளிக்கிற ஒரு பெண்ணை மாடியின் மேலிருந்து பார்த்தான். அந்த பெண் மிக அழகுள்ளவளாக இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த பெண் யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் மகளும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமான பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடம் வந்தபோது அவளோடு உறவு கொண்டான். பின்பு அவள் தன்னுடைய தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்குப் போனாள். அந்தப் பெண் கர்ப்பமடைந்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது, ஏத்தியனான உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபிடம் ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடம் அனுப்பினான். உரியா அவனிடம் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? மக்கள் சுகமாக இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன்னுடைய வீட்டிற்குப் போய் கால்களைக் கழுவு என்றான். உரியா ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டபோது ராஜாவிடமிருந்து ராஜ உணவு அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன்னுடைய வீட்டிற்குப் போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா வீரர்களோடும் படுத்து கொண்டிருந்தான். உரியா தன்னுடைய வீட்டிற்குப் போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன்னுடைய வீட்டிற்குப் போகாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என்னுடைய ஆண்டவனான யோவாபும் என்னுடைய ஆண்டவனின் வீரர்களும் வெளியிலே முகாமிட்டிருக்கும்போது நான் சாப்பிடுவதற்கும் குடிக்கிறதற்கும் என்னுடைய மனைவியோடு உறங்கவும் என்னுடைய வீட்டிற்குள் நுழைவேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கேயே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக சாப்பிட்டு குடிக்கிறதற்கு அழைத்து அவனுக்கு போதை உண்டாக்கினான். ஆனாலும் அவன் தன்னுடைய வீட்டிற்கு போகாமல் மாலையில் தன்னுடைய ஆண்டவனின் வீரர்களோடு தன்னுடைய படுக்கையிலே படுத்து கொண்டான். காலையிலே தாவீது யோவாபுக்கு ஒரு கடிதத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த கடிதத்திலே, கடுமையாக யுத்தம் நடக்கிற இடத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டப்பட்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சுற்றி காவல் போட்டிருக்கும்போது பலசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்தின் மனிதர்கள் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் செய்யும்போது தாவீதின் வீரர்களான மக்களில் சிலர் விழுந்து இறந்தார்கள். ஏத்தியனான உரியாவும் இறந்தான். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க தூதர்களை அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி முடிந்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி, அவர் நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை அருகில் போய் யுத்தம் செய்ய வேண்டியது என்ன? மதிலின் மேல் நின்று அம்பு எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருப்பேசியத்தினுடைய மகன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை மதிலின் மேலிருந்து ஒரு மாவரைக்கும் கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதால் அல்லவோ அவன் இறந்தான். நீங்கள் மதிலிற்கு இவ்வளவு அருகில் போனது என்ன என்று உன்னோடு சொன்னால், அப்பொழுது நீ, உம்முடைய வீரனான உரியா என்னும் ஏத்தியனும் இறந்தான் என்று சொல் என்றான். அந்த ஆள் போய் நுழைந்து யோவாப் தன்னிடம் சொல்லி அனுப்பின செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து, அந்த மனிதர்கள் மேலோங்கி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் வரை அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர்கள் மதிலின் மேலிருந்து உம்முடைய வீரர்களின் மேல் அம்பு எய்ததால் ராஜாவின் வீரர்களில் சிலர் இறந்தார்கள். உம்முடைய வீரனான உரியா என்னும் ஏத்தியனும் இறந்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபிடம் போய் இந்த காரியத்தை பற்றி கலங்க வேண்டாம். பட்டயம் ஒருமுறை ஒருவனையும் மற்றொரு முறை வேறொருவனையும் தாக்கும். நீ யுத்தத்தை பலக்கச் செய்து பட்டணத்தை இடித்து போடு என்று அவனை தைரியப்படுத்தி என்றான். தன்னுடைய கணவனான உரியா இறந்தான் என்று அவனுடைய மனைவி கேள்விப்பட்டபோது அவள் தன்னுடைய கணவனுக்காக துக்கம் கொண்டாடினாள். துக்க நாள் முடிந்த பின்பு தாவீது அவளை வரவழைத்து தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு மகனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் யெகோவாவுக்கு மன வருத்தமாக இருந்தது. 2 சாமுவேல் அத்தியாயம் 12. யெகோவா நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் தாவீதிடம் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் செல்வந்தன், மற்றவன் தரித்திரன். செல்வந்தனுக்கு ஆடுமாடுகள் மிக அதிகமாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் விலைக்கு வாங்கி வளர்த்த ஒரே சின்ன ஆட்டுக்குட்டியைத் தவிர வேறொன்றும் இல்லாமல் இருந்தது. அது அவனோடும் அவனுடைய பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்தது. அவனுடைய அப்பத்தை சாப்பிட்டு அவனுடைய பாத்திரத்திலே குடித்து அவனுடைய மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த செல்வந்தனிடம் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் செய்ய தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனமில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனிதனுக்கு சமையல் செய்ய சொன்னான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனிதன் மேல் மிகவும் கோபமடைந்து நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனிதன் மரணத்திற்கு ஏதுவானவன் என்று யெகோவாவுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனிதன். இஸ்ரவேலின் தேவனான யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்து உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய பெண்களையும் உன்னுடைய மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கொடுத்தேன். இது போதாமலிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதைத் தருவேன். யெகோவாவுடைய பார்வைக்கு தீங்கான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை செய்தது என்ன? ஏத்தியனான உரியாவை நீ பட்டயத்தால் இறக்கச் செய்து அவனுடைய மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் இராணுவத்தினர்களின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை செய்து ஏத்தியனான உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டை விட்டு நீங்காமல் இருக்கும். யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னுடைய வீட்டிலே அழிவை உன்மேல் எழும்பச் செய்து உன்னுடைய கண்கள் பார்க்க உன்னுடைய மனைவிகளை எடுத்து உன்னுடைய அயலானுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன்னுடைய மனைவிகளோடு உறவு கொள்வான். நீ மறைவில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்வேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீதும் நாத்தானிடம், நான் யெகோவாவுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி யெகோவா உன்னுடைய பாவத்தை நீங்கச் செய்தார். ஆனாலும் இந்த சம்பவத்தால் யெகோவாவுடைய எதிரிகள் இழிவாக பேச நீ காரணமாக இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தான் தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டான். அப்பொழுது யெகோவா உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடம் ஜெபம் செய்து உபவாசித்து உள்ளே போய் இரவு முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க செய்ய அவனுடைய வீட்டிலுள்ள மூப்பர்கள் எழுந்து அவன் அருகில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடு அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை இறந்து போனது என்று தாவீதின் வேலைக்காரர்கள் அவனுக்கு அறிவிக்க பயந்தார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கும்போது நாம் அவரோடு பேசுகிறபோது அவர் நம்முடைய சொல்லை கேட்கவில்லை. பிள்ளை இறந்து போனது என்று அவரிடம் எப்படி சொல்வோம்? அதிகமாக மனவேதனை அடைவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன்னுடைய வேலைக்காரர்கள் ரகசியமாக பேசிக் கொள்கிறதைக் கண்டு பிள்ளை இறந்து போனது என்று அறிந்து தன்னுடைய வேலைக்காரர்களை நோக்கி, பிள்ளை இறந்து போனதோ என்று கேட்டான். இறந்து போனது என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து குளித்து எண்ணெய் பூசிக்கொண்டு தன்னுடைய ஆடைகளை மாற்றி யெகோவாவுடைய ஆலயத்தில் நுழைந்து தொழுது கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து உணவு கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது சாப்பிட்டான். அப்பொழுது அவன் வேலைக்காரர்கள் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கும்போது உபவாசித்து அழுதீர், பிள்ளை இறந்த பின்பு எழுந்து சாப்பிடுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கும்போது பிள்ளை பிழைக்கும்படி யெகோவா எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது இறந்திருக்க இப்போது நான் ஏன் உபவாசிக்க வேண்டும்? இனி நான் அதை திரும்பி வரச் செய்ய முடியுமோ? நான் அதனிடம் போவேனே தவிர அது என்னிடம் திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். பின்பு தாவீது தன்னுடைய மனைவியான பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு உறவு கொண்டான். அவள் ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடம் யெகோவா அன்பாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசியான நாத்தானை அனுப்ப அவன் யெகோவாவுக்காக அவனுக்கு யெதிதியா என்று பெயரிட்டான். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் மக்களுடைய ரப்பா பட்டணத்தின்மேல் யுத்தம்செய்து தலைநகரத்தைப் பிடித்து தாவீதிடம் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின்மேல் யுத்தம்செய்து தண்ணீர் ஓரமான பட்டணத்தைப் பிடித்துக்கொண்டேன். நான் பட்டணத்தைப் பிடிக்கிறதினால் என் பெயர் சொல்லாதபடி நீர் மற்ற மக்களைக் கூட்டிக்கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்கவேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தாவீது மக்களையெல்லாம் கூட்டிக்கொண்டு ரப்பாவுக்குப் போய் அதின்மேல் யுத்தம் செய்து அதை பிடித்தான். அவர்களுடைய ராஜாவின் தலையின்மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் இரத்தினங்கள் பதித்ததுமாகவும் இருந்தது. அது தாவீதுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளைப் பொருட்களை கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த மக்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களும் இரும்பு ஆயுதங்களும் இரும்பு கோடாரிகளும் செய்யும் வேலையில் உட்படுத்தி அவர்களை செங்கற் சூளைகளிலும் வேலை செய்ய வைத்தான். இப்படி அம்மோன் மக்களின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா மக்களோடும் எருசலேமிற்கு திரும்பினான். 2 சாமுவேல் அத்தியாயம் 13. இதற்கு பின்பு தாவீதின் மகனான அப்சலோமிற்கு தாமார் என்னும் பெயருள்ள அழகான ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் மகன் அம்னோன் ஆசை வைத்தான். தன்னுடைய சகோதரியான தாமாருக்காக கவலையோடு இருந்து வியாதிப்பட்டான். அவள் கன்னிப்பெண்ணாக இருந்தாள். அவளுக்கு தீங்கு செய்ய அம்மோனுக்கு வருத்தமாக இருந்தது. அம்மோனுக்கு தாவீதினுடைய சகோதரன் சிமியாவின் மகனான யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு நண்பன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரமுள்ளவன். அவன் இவனை பார்த்து, ராஜாவின் மகனான நீ நாளுக்கு நாள் எதனால் இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்மோன், என்னுடைய சகோதரன் அப்சலோமின் சகோதரியான தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதியுள்ளவனைப் போல உன்னுடைய படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்ப்பதற்கு உன்னுடைய தகப்பனார் வரும்போது நீ என்னுடைய சகோதரியான தாமார் வந்து எனக்கு உணவு கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படி நான் பார்க்க என்னுடைய கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்து அவளை அனுப்பும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதி உள்ளவன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என்னுடைய சகோதரியான தாமார் வந்து நான் அவளுடைய கையினாலே சாப்பிடும்படி என்னுடைய கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை செய்யும்படி அனுமதி கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது தாமாரின் வீட்டுக்கு ஆள் அனுப்பி, தாமாரிடம் நீ உன்னுடைய சகோதரனான அம்னோன் வீட்டுக்குப் போய் அவனுக்கு சமையல் செய்து கொடி என்று சொல்லச் சொன்னான். தாமார் தன்னுடைய சகோதரனான அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்குப் போய் மாவெடுத்து பிசைந்து அவனுடைய கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு பாத்திரத்தை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிடமாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லோரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன்னுடைய கையினாலே சாப்பிடும்படி அந்த பலகாரத்தை என்னுடைய அறைக்கு கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை வீட்டின் அறையில் இருக்கிற தன்னுடைய சகோதரனான அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படி அவள் அவைகளை அருகில் கொண்டு வரும்போது அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோடு உறவு கொள் என்றான். அதற்கு அவள், வேண்டாம், என்னுடைய சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் இந்த வெக்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவுடன் பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றால் அவன் அவளுடைய சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாக பிடித்து அவளோடு உறவு கொண்டான். அதன் பின்பு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை விட அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்மோன் அவளோடு சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை விட இப்பொழுது என்னை துரத்திவிடுகிற இந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவளுடைய சொல்லை கேட்க மனமில்லாமல் தன்னிடத்தில் வேலை செய்கிற தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அப்படியே அவனிடம் வேலை செய்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான ஆடையை அணிந்து கொண்டிருந்தாள். ராஜாவின் மகள்களான கன்னிகைகள் இதைப்போல சால்வைகளை அணிந்துகொள்வார்கள். அப்பொழுது தாமார் தன்னுடைய தலையின்மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் அணிந்திருந்த பலவர்ணமான ஆடையைக் கிழித்து தன்னுடைய கையை தன்னுடைய தலையின்மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அப்பொழுது அவள் சகோதரனான அப்சலோம் அவளை பார்த்து, உன்னுடைய சகோதரனான அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என்னுடைய சகோதரியே, நீ மௌனமாக இரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த சம்பவத்தை உன்னுடைய மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன்னுடைய சகோதரனான அப்சலோமின் வீட்டில் தனியாக மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேட்டபோது கடுங்கோபம் கொண்டான். அப்சலோம் அம்னோனோடு நன்மையோ தீமையோ பேசவில்லை. தன்னுடைய சகோதரியான தாமாரை அம்னோன் கற்பழித்ததினால் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருடங்கள் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயீமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேளையில் இருந்தான். அங்கே ராஜாவின் மகன்கள் எல்லோரையும் விருந்திற்கு அழைத்தான். அப்சலோம் ராஜாவிடம் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய வேலைக்காரர்களும் உமது அடியானோடும் வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என்னுடைய மகனே, நாங்கள் எல்லோரும் வந்தால் உனக்கு அதிக செலவு உண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனமில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், நீர் வராமல் இருந்தால் என்னுடைய சகோதரனான அம்னோனாவது எங்களோடு வரும்படி அவனுக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோடு வரவேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னும் அவனை வருத்தி கேட்டுக்கொண்டபடியால் அவன் அம்னோனையும் ராஜாவின் மகன்கள் அனைவரையும் அவனோடு போகவிட்டான். அப்சலோம் தன்னுடைய வேலைக்காரர்களை நோக்கி, அம்மோன் திராட்சைரசம் குடித்து சந்தோஷமாக இருக்கும் நேரத்தை நன்றாக எதிர்பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாக இருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கட்டளையிட்டபடியே அப்சலோமின் வேலைக்காரர்கள் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜாவின் மகன்கள் எல்லோரும் எழுந்து அவரவர்கள் தங்களுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப்போனார்கள். அவர்கள் வழியில் இருக்கும்போதே அப்சலோம் ராஜாவின் மகன்கள் எல்லோரையும் அடித்து கொன்று போட்டான். அவர்களில் ஒருவரும் மீதியாக இருக்கவிடவில்லை என்று தாவீதுக்கு செய்தி வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்து தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தாவீதின் சகோதரனான சிமியாவின் மகன் யோனதாப் வந்து, ராஜாவின் மகன்களான வாலிபர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என்னுடைய ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மட்டும் இறந்து போனான். அவன் தன்னுடைய சகோதரியான தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் மனதில் இருந்தது. இப்போதும் ராஜாவின் மகன்கள் எல்லோரும் இறந்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவான என்னுடைய ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம். அம்னோன் ஒருவனே இறந்தான் என்றான். அப்சலோம் ஓடிப்போனான். இரவு காவலன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ அநேக மக்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாக வருகிறதைக் கண்டான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவின் மகன்கள் வருகிறார்கள், உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். அவன் பேசி முடிந்தபோது ராஜாவின் மகன்கள் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா வேலைக்காரர்களும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அம்மியூதின் மகனான தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடமாக ஓடிப்போனான். தாவீது தினந்தோறும் தன்னுடைய மகனுக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருடங்கள் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் இறந்தபடியால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்தபோது அப்சலோமை பின்தொடரும் எண்ணத்தை விட்டுவிட்டான். 2 சாமுவேல் அத்தியாயம் 14. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் நினைவாக இருக்கிறதை செரியாவின் மகன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவா பட்டணத்தில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு பெண்ணை அழைத்து, நீ துக்கம் கொண்டாடுகிறவளைப் போல துக்கத்திற்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டு எண்ணெய் பூசாமல் இறந்து போனவனுக்காக அநேக நாட்கள் துக்கம் கொண்டாடுகிற பெண்ணைப் போல காண்பித்து ராஜாவிடம் போய் அவரை நோக்கி இவ்வாறாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவளிடம் சொன்னான். அப்படியே தெக்கோவா ஊரை சேர்ந்த அந்த பெண் ராஜாவோடு பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே இரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு அவள், நான் ஒரு விதவை, என்னுடைய கணவன் இறந்து போனான். உமது அடியாளுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டையிட்டு அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார்கள் எல்லோரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாக எழும்பி தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டவனை எங்களிடம் ஒப்புவி. அவன் கொன்ற அவனுடைய சகோதரனுடைய உயிருக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம். ஒரே வாரிசாக இருந்தாலும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் கணவனின் பெயரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடி எனக்கு இன்னும் மீதியாக இருக்கிற கடைசியாக எரிகிற சிறு நெருப்பையும் அணைத்து போட மனதாக இருக்கிறார்கள் என்றாள். ராஜா அந்த பெண்ணை பார்த்து, நீ உன்னுடைய வீட்டுக்குப் போ, உன்னுடைய காரியத்தை குறித்து கட்டளை கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த தெக்காவூர் பெண் ராஜாவை பார்த்து, ராஜாவான என்னுடைய ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவருடைய சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடி அந்த பழி என் மேலும் என்னுடைய தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமரட்டும் என்றாள். அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடம் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாமல் இருப்பான் என்றான். பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்களுக்கு தீங்கு செய்து என்னுடைய மகனை அழிக்க பெருகாதபடி ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய யெகோவாவை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் மகனுடைய தலைமுடியில் ஒன்றும் தரையில் விழுவதில்லை என்று யெகோவாவின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த பெண், ராஜாவான என்னுடைய ஆண்டவனோடு உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதி வேண்டும் என்றாள். அவன், சொல்லு என்றான். அப்பொழுது அந்த பெண், பின்னே ஏன் தேவனுடைய மக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்தப்பட்ட தம்முடைய மகனை ராஜா திரும்ப அழைக்காததாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையிலே சிந்தப்படுகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்தப்பட்டவன் முழுவதும் தம்மை விட்டு விலக்க முடியாமல் இருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்பொழுதும் நான் என்னுடைய ஆண்டவனாகிய ராஜாவோடு இந்த வார்த்தையை பேச வந்த காரணம் என்னவென்றால், மக்கள் எனக்கு பயமுண்டாக்கியதால் நான் ராஜாவோடு பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளான நான் நினைத்ததாலும் வந்தேனே தவிர வேறொன்றுமில்லை. என்னையும் என்னுடைய மகனையும் ஒன்றாக தேவனுடைய சுதந்திரத்தில் இருந்து நீக்கி அழிக்க நினைக்கிற மனிதனுடைய கைக்கு தமது அடியாளை தப்புவிக்கும்படி ராஜா கேட்பார். ராஜாவான என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று உமது அடியாளான நான் நினைத்தேன். நன்மையும் தீமையும் கேட்கும்படி ராஜாவான என்னுடைய ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல் இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய யெகோவா உம்மோடு இருக்கிறார் என்றாள். அப்பொழுது ராஜா அந்த பெண்ணுக்கு பதிலாக, நான் உன்னிடம் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த பெண் பதிலாக, ராஜாவான என்னுடைய ஆண்டவர் சொல்லட்டும் என்றாள். அப்பொழுது ராஜா, இதற்கெல்லாம் யோவாப் உனக்கு உதவியாக இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த பெண் பதிலாக, ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவன் சொன்னவைகளை விட்டு வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் முடியாது என்று ராஜாவான என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலிருந்து சொல்ல வைத்தான். நான் இந்த காரியத்தை விளக்கி பேசுவதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாக இருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதை எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். அப்பொழுது ராஜா யோவாப்பை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் வாலிபனை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததால் என்னுடைய ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்குப் போய் அப்சலோமை எருசலேமிற்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா, அவன் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான். இஸ்ரவேலர்கள் அனைவருக்குள்ளும் அப்சலோமைப் போல் அழகுள்ளவனும் புகழப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை அவனில் ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. அவன் தன்னுடைய தலைமுடி தனக்கு பாரமாக இருப்பதால் ஒவ்வொரு வருடமும் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும்போது அவனுடைய தலைமுடி ராஜாவுடைய அளவின்படி 200 சேக்கல் எடையாக இருக்கும். அப்சலோமுக்கு 3 மகன்களும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு மகளும் பிறந்தார்கள். இவள் மிக அழகான பெண்ணாக இருந்தாள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருடங்கள் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவிடம் அனுப்பும்படி அழைப்பு கொடுத்தான். அவனோ அவனிடம் வரமாட்டேன் என்றான். 2வது முறையும் அவன் அழைப்பு கொடுத்தான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, இதோ என்னுடைய நிலத்திற்கு அருகில் யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதிலே தீயை கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர்கள் அந்த நிலத்தில் தீயை கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்து அப்சலோமின் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர்கள் தீயை கொளுத்தி போட்டது என்ன என்று அவனைக் கேட்டான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கெசூரிலிருந்து வந்தேன்? நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவிடம் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பு கொடுத்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவிடம் போய் அதை அவனுக்கு அறிவித்தபோது அப்சலோமிற்கு அழைப்பு கொடுத்தான். அவன் ராஜாவிடம் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். 2 சாமுவேல் அத்தியாயம் 15. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 வீரர்களையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, யாராவது தன்னிடம் இருக்கிற வழக்குக்காக ராஜாவிடம் நியாயம் கேட்பதற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரை சேர்ந்தவன் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றின் இந்த ஊரை சேர்ந்தவன் என்று சொன்னால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன்னுடைய வழக்கு நேர்மையும் நியாயமுமாக இருக்கிறது, ஆனாலும் ராஜாவிடம் உன்னுடைய வழக்கை விசாரிப்பவர்கள் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், சிக்கலான வழக்கு உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடம் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாக இருக்கும் என்பான். யாராவது ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன்னுடைய கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இப்படியாக அப்சலோம் ராஜாவிடம் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனிதர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருடங்கள் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் யெகோவாவுக்கு செய்த என்னுடைய பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படி நான் போக அனுமதி கொடும். யெகோவா என்னை எருசலேமிற்கு திரும்பி வரச் செய்தால் யெகோவாவுக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரிய தேசத்தில் கெசூரில் குடியிருக்கும் போது பொருத்தனை செய்தேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தோடு போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்குப் போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் உளவாளிகளை அனுப்பி, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தான். எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு போனார்கள். அவர்கள் வஞ்சகம் இல்லாமல் ஒன்றும் அறியாமற் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும்போது தாவீதின் ஆலோசனைக்காரனான அகிதோபேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊரான கீலோவிலிருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு பெலத்து மக்கள் அப்சலோமிடம் திரளாக வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதிடம் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை சார்ந்து போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா வேலைக்காரர்களையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் விரைவாக நம்மிடம் வந்து நம்மை பிடித்து நம்மேல் தீங்கு வரச் செய்து நகரத்தை கூர்மையான பட்டயத்தால் அழிக்காதபடி விரைவாக புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் வேலைக்காரர்கள் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவான எங்கள் ஆண்டவன் கட்டளைகளை எல்லாம் செய்ய உமது அடியார்களான நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய குடும்பத்தினர் எல்லோரும் கால்நடையாகப் புறப்பட்டார்கள். வீட்டைக் காக்க ராஜா மறுமனையாட்டிகளான 10 பெண்களை வைத்தான். ராஜாவும் எல்லா மக்களும் கால்நடையாகப் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே நின்றார்கள். அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லோரும், கிரேத்தியர்கள் யாவரும், பிலேத்தியர்கள் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாக வந்த 600 பேர்களான கித்தியர்கள் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனான ஈத்தாவை பார்த்து, நீ எங்களுடன் ஏன் வருகிறாய்? நீ திரும்பிப்போய் ராஜாவுடன் இரு. நீ அந்நிய தேசத்தைச் சேர்ந்தவன். நீ உன்னுடைய இடத்திற்கு திரும்பிப் போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படி அழைத்து கொண்டு போகலாமா? நான் போக வேண்டிய இடத்திற்கு போகிறேன். நீ உன்னுடைய சகோதரர்களையும் அழைத்து கொண்டு திரும்பிப்போ. கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பதிலாக, ராஜாவான என்னுடைய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று யெகோவாவுடைய ஜீவனையும் ராஜாவான என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனான ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனிதர்களும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். அனைத்து மக்களும் நடந்து போகிறபோது தேசத்தார்கள் எல்லோரும் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். மக்கள் எல்லோரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடு இருந்து சுமக்கிற எல்லா லேவியர்களும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். மக்கள் எல்லோரும் நகரத்திலிருந்து கடந்து போகும் வரை அபியத்தார் அங்கேயே இருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. யெகோவாவுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் நான் அதையும் அவர் தங்கும் இடத்தையும் பார்ப்பதற்கு என்னை திரும்ப வரச் செய்வார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்று சொன்னால், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். பின்னும் ராஜா ஆசாரியனான சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோடு நகரத்திற்கு திரும்பு. உன்னுடைய மகன் அகிமாசும் அபியாத்தாரின் மகன் யோனத்தானுமான உங்கள் மகன்கள் 2 பேர்களும் உங்களோடு திரும்பி போகட்டும். எனக்கு அறிவிப்பதற்கு உங்களிடமிருந்து செய்தி வரும் வரை நான் வனாந்திரத்தின் பள்ளத்தாக்கிலே தங்கியிருப்பேன் என்றான். அப்படியே சாதோக்கும் அபியாத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமிற்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன்னுடைய முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடு இருந்த எல்லா மக்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலோமோடு சதி செய்தவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது, யெகோவாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது மலையின் உச்சிவரை வந்து அங்கே தேவனை தொழுது கொண்டபோது, இதோ அர்க்கியனான ஊசாய் தன்னுடைய ஆடையை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாக அவனுக்கு எதிராக வந்தான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடு நடந்து வந்தால் எனக்கு பாரமாக இருப்பாய். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய வேலைக்காரனாக இருப்பேன். முன்பு நான் உம்முடைய தகப்பனுக்கு வேலைக்காரனாக இருந்தேன். இப்போது நான் உமக்கு வேலைக்காரன் என்று சொன்னால் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை பயனற்று போகும்படி செய்வாய். உன்னோடு அங்கே சாதோக் அபியாத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே ஏதேனும் செய்தியை கேள்விப்பட்டால் அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு தெரியப்படுத்து. அங்கே அவர்களோடு சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியாத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்களுடைய 2 மகன்களும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியையெல்லாம் அவர்கள் மூலமாக எனக்கு அனுப்புங்கள் என்றான். அப்படியே தாவீதின் நண்பனான ஊசாய் எருசலேமுக்கு வந்தான். அப்சலோமும் எருசலேமிற்கு வந்தான். 2 சாமுவேல் அத்தியாயம் 16. தாவீது மலை உச்சியிலிருந்து சற்று தூரம் நடந்து போனபோது, இதோ மேவிபோசேத்தின் வேலைக்காரனான சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் உலர்ந்த 100 திராட்சை பழ குலைகளும் வசந்த காலத்து கனிகளான 100 அத்தி குலைகளும் ஒரு தோல்பை திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் எதற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் குடும்பத்தார்கள் ஏறுகிறதற்கும், அப்பங்களும் பழங்களும் வாலிபர்கள் சாப்பிடுவதற்கும், திராட்சை ரசம் வனாந்திரத்தில் களைத்துப் போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய மகன் எங்கே என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் பக்கமாக திரும்பச் செய்வார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உரியதெல்லாம் உனக்கு தருகிறேன் என்றான். அதற்கு சீபா, ராஜாவான என்னுடைய ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரிம் வரை வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாக இருக்கிற கேராவின் மகனான சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனிதன் அங்கே இருந்து புறப்பட்டு சபித்துக்கொண்டே நடந்து வந்து, எல்லா மக்களும் எல்லா பலசாலிகளும் தாவீதின் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் நடக்கும்போது, தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய எல்லா அதிகாரிகளின் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை சபித்து, இரத்தப்பிரியனே, பாவியான மனிதனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் இடத்தில் ராஜாவான உன்மேல் யெகோவா சவுல் குடும்பத்தார்களின் இரத்தப்பழியை திரும்பச் செய்வார். யெகோவா ராஜ்யபாரத்தை உன்னுடைய மகனான அப்சலோமின் கையில் ஒப்புக்கொடுத்தார். இப்போதும் இதோ உன்னுடைய அக்கிரமத்தில் சிக்கிக்கொண்டாய். நீ இரத்தப்பிரியனான மனிதன் என்றான். அப்பொழுது செருயாவின் மகன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவான என்னுடைய ஆண்டவனை ஏன் சபிக்க வேண்டும்? நான் போய் அவனுடைய தலையை வெட்டி போடட்டும் என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் மகன்களே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை சபிக்கட்டும், தாவீதை சபிக்க வேண்டும் என்று யெகோவா அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்பவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லோரையும் பார்த்து, இதோ என்னுடைய கர்ப்பத்தின் பிறப்பான என்னுடைய மகனே என்னுடைய உயிரை எடுக்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாக செய்வான், அவன் சபிக்கட்டும். அப்படி செய்ய யெகோவா அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை யெகோவா என்னுடைய சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் சபித்த சாபத்திற்கு பதிலாக எனக்கு நன்மை செய்வார் என்றான். அப்படியே தாவீதும் அவனுடைய மனிதர்களும் வழியிலே நடந்து போனார்கள். சீமேயியும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து சபித்து, அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த எல்லா மக்களும் களைத்தவர்களாக தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனிதர்களான எல்லா மக்களும் அவனோடு அகித்தோப்பேலும் எருசலேமிற்கு வந்தார்கள். அர்க்கியனான ஊசாய் என்னும் தாவீதின் நண்பன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன்னுடைய நண்பன் மேல் உனக்கு இருக்கிற தயவு இதுதானோ? உன்னுடைய நண்பனோடு நீ போகாமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, யெகோவாவும் இந்த மக்களும் இஸ்ரவேல் மனிதர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவனோடு நான் சேர்ந்து அவரோடு இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாருக்கு பணிவிடை செய்வேன்? அவருடைய மகனிடம் தானே. உம்முடைய தகப்பனிடம் எப்படி பணிவிடை செய்தேனோ அப்படியே உம்மிடமும் பணிவிடை செய்வேன் என்றான். அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் வைத்து போன அவருடைய மறுமனையாட்டிகளிடம் உறவு கொள்ளும். அப்பொழுது உம்முடைய தகப்பனால் வெறுக்கப்பட்டீர் என்பதை இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கேள்விப்பட்டு உம்மோடியிருக்கிற எல்லோருடைய கைகளும் பலனடையும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு மாடியின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் எல்லா இஸ்ரவேலர்களின் கண்களுக்கும் முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் உறவு கொண்டான். அந்த நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. 2 சாமுவேல் அத்தியாயம் 17. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று இரவு தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் களைத்தவனும் கை வலிமையற்றவனுமாக இருக்கும்போது நான் அவனிடம் போய் அவனை திடுக்கிடும்படி செய்வேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் மக்கள் எல்லோரும் பயந்து ஓடிப்போவதால் நான் ராஜாவை மட்டும் வெட்டி மக்களையெல்லாம் உம்முடைய பக்கமாக திரும்பச் செய்வேன். இப்படிச் செய்ய நீர் முயற்சித்தால் எல்லோரும் திரும்பின பின்பு மக்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய எல்லா மூப்பர்களின் பார்வைக்கும் நலமாக தோன்றியது. ஆனாலும் அப்சலோம் அர்க்கியனான ஊசாயை கூப்பிட்டு அவன் சொல்வதையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடம் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இப்படியாக அகிதோப்பேல் சொன்னான், அவனுடைய வார்த்தையின்படி செய்வோமா அல்லது நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோபேல் இந்த முறை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவனுடைய மனிதர்களும் பலசாலிகள் என்றும், காட்டிலே குட்டிகளை பறிக்கொடுத்த கரடியைப் போல கோபமுள்ளவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாக இருக்கிறார், அவர் இரவில் மக்களோடு தங்கமாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறு எந்த இடத்திலாவது ஒளிந்திருப்பார். ஆரம்பத்திலே நம்முடையவர்களில் சிலர் தாக்கப்பட்டார்கள் என்றால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமுக்கு பின்சலுகிற வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு இணையான இருதயமுள்ள பலவானாக இருக்கிறவனும் கூட கலங்கிப்போவான். உம்முடைய தகப்பன் வல்லமையுள்ளவன் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்கிற ஆலோசனை என்னவென்றால், தான் முதல் பெயர்சபா வரை இருக்கிற கடற்கரை மணலைப் போல திரளான இஸ்ரவேலர்கள் எல்லோரும் உம்முடைய அருகில் சேர்க்கப்பட்டு நீரும் யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எந்த இடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடிருக்கிற எல்லா மனிதர்களிலும் ஒருவனும் அவருக்கு மீதியாக இருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் நுழைந்தால் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் இல்லாமற் போகும் வரை அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோம், இஸ்ரவேல் மனிதர்கள் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை விட அர்க்கியனான ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி யெகோவா அப்சலோமின் மேல் தீங்கு வரச் செய்வதற்காக அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அழிக்கிறதற்காக யெகோவா கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியாத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இதன் இதன்படி அகிதோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கும் ஆலோசனை சொன்னான், நானோ இதன் இதன்படி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாக தாவீதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி, நீர் இன்று இரவு வனாந்திரத்தின் பள்ளத்தாக்கிலே தங்க வேண்டாம், நீரும் உம்மோடியிருக்கிற எல்லா மக்களும் ராஜாவால் விழுங்கப்படாதபடி தாமதமில்லாமல் அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் நுழைவதை யாரும் காணாதபடி என்ரோக்கேல் அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள். ஒரு வாலிபன் அவர்களைக் கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாகப் போய் பகூரீமில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அவனுடைய முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றின் மேல் விரித்து அவர்கள் உள்ளே இருக்கிறதை தெரியாதபடி அதின் மேல் தானியத்தை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் மனிதர்கள் அந்த பெண்ணிடம் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த பெண், வாய்க்காலுக்கு அந்த பக்கத்திற்கு போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடியும் காணாமல் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பின்பு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து, தாவீதை நோக்கி, சீக்கிரமாக எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இதன்படி அகிதோப்பேல் உங்களுக்கு எதிராக ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த எல்லா மக்களும் எழுந்து யோர்தான் நதியை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடந்து போகாதவன் ஒருவனும் இல்லை. அகிதோப்பேல் தன்னுடைய யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன்னுடைய கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன்னுடைய ஊரில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்குப் போய் தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி தூக்கு போட்டு இறந்தான். அவன் தகப்பனுடைய கல்லறையில் அவனை அடக்கம் செய்தார்கள். தாவீது மகனாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் எல்லா இஸ்ரவேலர்களோடும் யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாப்புக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக ஆக்கினான். இந்த அமாசா நாகாசின் மகளும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமான அபிகாயிலை திருமணம் செய்த இஸ்ரவேலனான எத்திரா என்னும் பெயருள்ள ஒருவனுடைய மகனாக இருந்தான். இஸ்ரவேல் மக்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே முகாமிட்டார்கள். தாவீது மகனாயீமை அடைந்தபோது அம்மோனியர்கள் தேசத்து ரப்பா பட்டணத்தானான சோபி என்னும் நாகாசின் மகனும் லோதேபார் ஊரை சேர்ந்த அம்மியேலின் மகன் மாகீரும் ரோகிலிம் ஊரை சேர்ந்தவனும் கீலேயாத்தியனுமான பர்சிலாயியும் மெத்தைகளையும் போர்வைகளையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த மக்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த மக்கள் வனாந்திரத்திலே பசியும் களைப்பும் தாகமாகவும் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள்.
2 சாமுவேல் அத்தியாயம் 18. தாவீது தன்னோடு இருந்த மக்களை கணக்கிட்டு பார்த்து அவர்கள் மேல் 1000 பேருக்கு தலைவர்களையும் 100 பேருக்கு தலைவர்களையும் ஏற்படுத்தி, பின்பு தாவீது படைகளில் 1/3 யோவாபின் கையிலும் 1/3 செருயாவின் மகனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் கையிலும் 1/3 கித்தியனான ஈத்தாயின் கையிலுமாக அனுப்பி, நானும் உங்களோடு புறப்பட்டு வருவேன் என்று ராஜா இராணுவங்களுக்கு சொன்னான். மக்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் ஓடிப்போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். எங்களில் பாதிப்பேர் இறந்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சமமானவர். நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாக தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா நகர வாசலின் ஓரத்திலே நின்றான். மக்கள் எல்லோரும் 100/100 ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, வாலிபனான அப்சலோமை எனக்காக மெதுவாக நடத்துங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து தலைவர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டதை மக்கள் எல்லோரும் கேட்டிருந்தார்கள். மக்கள் வெளியே இஸ்ரவேலர்களுக்கு எதிராக புறப்பட்ட பின்பு எபிராயீம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் மக்கள் தாவீதின் வீரர்களுக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டார்கள். அங்கே அந்த நாளிலே 20,000 பேர் சாகத்தக்கதாக பேரழிவு உண்டானது. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பரவியது. அந்த நாளில் பட்டயத்தால் இருந்த மக்களை விட காடு பச்சித்து போட்ட மக்கள் அதிகம். அப்சலோம் தாவீதின் வீரர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை தள்ளிப்போனது. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்குவதை பார்த்தேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை பார்த்தாயே? பின்பு ஏன் அவனை அங்கேயே வெட்டி நிலத்தில் விழும்படி செய்யவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் 1 வாரையும் கொடுக்க கடமையுள்ளவனாக இருப்பேனே என்றான். அந்த மனிதன் யோவாபை நோக்கி, என்னுடைய கைகளில் 1,000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய மகன் மேல் என்னுடைய கையை நீட்டமாட்டேன். வாலிபனான அப்சலோமை நீங்களே காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு 1 காரியமும் மறைவானது இல்லை. ஆதலால் நான் அதை செய்தால் என்னுடைய உயிருக்கே எதிராக செய்பவனாவேன். நீரும் எனக்கு எதிராக இருப்பீர் என்றான். பின்பு யோவாப், நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கையிலே 3 ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவனுடைய மார்பிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுதம் ஏந்தியவர்களான 10 வீரர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி இராணுவத்தை நிறுத்தியதால் இராணுவம் இஸ்ரவேலர்களை பின்தொடர்வதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனைக் காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன்மேல் மிகப்பெரிய கற்குவியலைக் குவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு ஓடிப்போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய பெயரை நினைக்கச் செய்யும்படியாக எனக்கு மகன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன்னுடைய பெயரை சூட்டினான். அது இந்த நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் மகனான அகிமாஸ் யெகோவா ராஜாவை அவர்களுடைய எதிரிகளின் கைக்கு விலக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் வேகமாக ஓடட்டும் என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் மகன் இறந்ததால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் பார்த்ததை ராஜாவுக்கு அறிவிப்பாயாக என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் மகனான அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பின்பாக நானும் ஓடுகிறேன் என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கும்போது நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடி என்றான். அப்படியே அகிமாஸ் சமவெளி நிலத்தின் வழியாக ஓடி கூஷிக்கு முந்திப்போனான். தாவீது உள் மற்றும் வெளிவாசலின் நடுவாக உட்கார்ந்திருந்தான். இரவு காவலன் மதில் வாசலின் மேற்கூரையின் மேல் நடந்து தன்னுடைய கண்களை உயர்த்தி, இதோ ஒரு மனிதன் தனியே ஓடி வருகிறதை பார்த்து கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாக வந்தால் அவனுடைய வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் அருகே ஓடி வரும்போது இரவு காவலன் வேறொருவன் ஓடி வருகிறதை பார்த்து, அதோ இன்னொரு மனிதன் தனியே ஓடி வருகிறான் என்று வாயிற்காவலனை கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் இரவு காவலன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசுடைய ஓட்டம் போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனிதன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவான என்னுடைய ஆண்டவனுக்கு எதிராக தங்கள் கைகளை எடுத்த மனிதர்களை ஒப்புக்கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனான யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா, வாலிபனான அப்சலோம் சுகமாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறபோது ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூஷி வந்து, ராஜாவான என்னுடைய ஆண்டவனே, நற்செய்தி, இன்று யெகோவா உமக்கு எதிராக எழும்பின எல்லோருடைய கைக்கும் உம்மை விலக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, வாலிபனான அப்சலோம் சுகமாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த வாலிபனுக்கு நடந்தது போல ராஜாவான என் ஆண்டவனுடைய எதிரிகளுக்கும் தீங்கு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்கட்டும் என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி நகர வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறிப்போகும்போது, என் மகனான அப்சலோமே, என் மகனே, என் மகனான அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக இறந்து போனால் நலமாயிருக்கும், அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். 2 சாமுவேல் அத்தியாயம் 19. இதோ ராஜா அப்சலோமிற்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய மகனுக்காக மனவேதனை அடைந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் இராணுவத்தினர் கேள்விப்பட்டார்கள். அதற்காக அன்றைய தினம் அந்த வெற்றி இராணுவங்களுக்கெல்லாம் துக்கமாக மாறினது. யுத்தத்தில் பயந்து ஓடுகிறதினால் வெட்கப்பட்டு திருடனைப் போல மக்கள் அன்றைய தினம் திருட்டுத்தனமாக பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு மிகவும் சத்தமாக, என் மகனான அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவிடம் போய், இன்று உம்முடைய உயிரையும் உம்முடைய மகன்கள் மகள்கள் மற்றும் மனைவிகளின் உயிரையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் உயிரையும் பாதுகாத்த உம்முடைய போர்வீரர்கள் எல்லோருடைய முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மைப் பகைக்கிறவர்களை நேசித்து உம்மை நேசிக்கிறவர்களைப் பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. தளபதிகளும் வீரர்களும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்கச் செய்கிறீர். அப்சலோம் உயிரோடிருந்து நாங்கள் அனைவரும் இன்று இறந்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாக இருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்து வெளியே வந்து உம்முடைய வீரர்களோடு அன்பாக பேசும். நீர் வெளியே வராமலிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு தங்கியிருப்பதில்லை என்று யெகோவா மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நடந்த எல்லா தீமையை விட அது உமக்கு அதிக தீமையாக இருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் நகர வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா நகர வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டபோது மக்கள் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலர்களோ தங்களுடைய வீடுகளுக்கு ஓடிப்போனார்கள். இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள எல்லா மக்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய எதிரிகளின் கைக்கு நம்மை விலக்கிவிட்டார், அவர்தான் பெலிஸ்தர்களின் கைக்கு நம்மை பாதுகாத்தார், இப்போதோ அப்சலோமிடம் தப்பிக்க தேசத்தை விட்டு ஓடிப்போனார், நமக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட அப்சலோம் யுத்தத்திலே இறந்தான், இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருக்கிறது என்ன என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறதை ராஜா இருக்கிற வீட்டில் அவன் கேள்விப்பட்டபடியால் தாவீது ராஜா சாதோக் அபியாத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பர்களோடு பேசி ராஜாவை தம்முடைய வீட்டிற்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பின்னே போகிறது என்ன? நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், நீங்கள் என்னுடைய எலும்பும் என்னுடைய சதையுமானவர்கள் அல்லவோ? ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் கடைசியாக இருக்கிறது என்ன என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என்னுடைய எலும்பும் என்னுடைய சதையும் அல்லவோ? நீ யோவாபுக்கு பதிலாக எந்த நாளும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாக இல்லாவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யட்டும் என்று சொல்லச் சொன்னான். இப்படியே யூதாவின் எல்லா மனிதர்களுடைய இருதயமும் ஒரு மனிதனுடைய இருதயத்தைப் போல் இணங்கச் செய்ததால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா மனிதர்களோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்பி வருகிறதற்கு யோர்தான் வரை வந்தபோது யூதா மனிதர்கள் ராஜாவுக்கு எதிராகப் போய் ராஜாவை யோர்தானை கடக்கச் செய்த கில்கால் வரை வந்தார்கள். பகூரிம் ஊரை சேர்ந்த பென்யமீனியனான கேராவின் மகன் சீமேயியும் விரைந்து யூதா மனிதர்களோடு தாவீது ராஜாவுக்கு எதிராக போனான். அவனோடு பென்யமீன் மனிதர்கள் 1000 பேரும் சவுலின் வீட்டின் வேலைக்காரனான சீபாவும் அவனோடு அவனுடைய 15 மகன்களும் அவனுடைய 20 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாக கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் குடும்பத்தினரை இக்கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கவும் அவன் விரும்பும் காரியத்திற்கு உதவவும் ஒரு படகு இக்கரைக்கு வந்தது. அப்பொழுது கேராவின் மகனான சிமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை பார்த்து, என்னுடைய ஆண்டவன் என்னுடைய அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவான என்னுடைய ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தம்முடைய மனதில் வைக்காமலும் இருக்கட்டும். உமது அடியானான நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவான என்னுடைய ஆண்டவனுக்கு எதிராக வருவதற்கு யோசேப்பின் குடும்பத்தார்கள் அனைவரையும் நான் இன்று முந்தி வந்தேன் என்றான். அப்பொழுது செருயாவின் மகனான அபிசாய் பதிலாக, யெகோவா அபிஷேகம் செய்தவரை சீமேயி சபித்ததால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செருயாவின் மகன்களே, இன்று நீங்கள் எனக்கு எதிரிகளாவதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயியை பார்த்து, நீ இறப்பதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் மகனான மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் வரை அவன் தன்னுடைய கால்களை சுத்தம் செய்யவும் இல்லை, தன்னுடைய தாடியை சவரம் செய்யவும் இல்லை, தன்னுடைய ஆடைகளை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிராக வருகிறபோது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு வராமற்போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவான என்னுடைய ஆண்டவனே, என்னுடைய வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானான நான் முடவனானபடியால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதின் மேல் ஏறி ராஜாவோடு போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவான என்னுடைய ஆண்டவனிடம் உமது அடியான் மேல் வீண்பழி சொன்னான். ராஜாவான என்னுடைய ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாக தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவான என்னுடைய ஆண்டவனுக்கு முன்பாக என்னுடைய தகப்பன் வீட்டார்கள் எல்லோரும் மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறார்களே தவிர மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடு உமது அடியானை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன்னுடைய காரியத்தைக் குறித்து அதிகமாக ஏன் பேச வேண்டும்? நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை பார்த்து, ராஜாவான என்னுடைய ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும்போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். கீலேயாத்தியனான பர்சிலாயியும் ரோகிலும் இருந்து வந்து யோர்தான் வரை ராஜாவை வழியனுப்ப அவனோடு யோர்தானின் துறைமுகம் வரை கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது முதியவனாக இருந்தான். ராஜா மகனாயீமிலே தங்கியிருக்கும் வரை அவனை பராமரித்து வந்தான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். ராஜா பர்சிலாயியை பார்த்து, நீ என்னோடு வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்திலே வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலாயி ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு எருசலேமிற்கு வருவதற்கு நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசி நாட்கள் எவ்வளவு? இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்று தீமையானது இன்னதென்று எனக்கு தெரியுமோ? சாப்பிடுகிறதும் குடிக்கிறதும் உமது அடியானுக்கு ருசியாக இருக்குமோ? பாடகர்கள் பாடகிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியானான நான் இனி ராஜாவான என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் வரை ராஜாவோடு வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என்னுடைய ஊரிலே இறந்து என்னுடைய தாய் தகப்பன்மார்களுடைய கல்லறையில் அடக்கம் செய்யும்படி உமது அடியான் திரும்பிப் போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானான கிம்காம் ராஜாவான என்னுடைய ஆண்டவனோடு வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோடு வரட்டும், உன்னுடைய பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு செய்து நீ என்னிடத்தில் கேட்டுக்கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். மக்கள் எல்லோரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாயியை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் வரை போனான். கிம்காம் அவனோடு வந்தான். யூதாவின் இராணுவம் அனைத்தும் இஸ்ரவேலின் பாதி இராணுவங்களும் ராஜாவை இக்கரைக்கு அழைத்து வந்த பின்பு, இதோ இஸ்ரவேல் மனிதர்கள் எல்லோரும் ராஜாவினிடம் வந்து ராஜாவை பார்த்து, எங்களுடைய சகோதரர்களான யூதா மனிதர்கள் திருட்டுத்தனமாக உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடு இருக்கிற தாவீதின் மனிதர்கள் அனைவரையும் யோர்தான் நதியை கடக்கச் செய்தது என்ன என்றார்கள். அப்பொழுது யூதா மனிதர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் மனிதர்களுக்கு பதிலாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபப்படுவது என்ன? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி சாப்பிட்டோமா? எங்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டதா என்றார்கள். இஸ்ரவேல் மனிதர்களோ யூதா மனிதர்களுக்கு பதிலாக, ராஜாவிடம் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை விட எங்களுக்கு தாவீதிடம் அதிக உரிமை உண்டு, பின்னே ஏன் எங்களை அற்பமாக நினைத்தீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனிதர்களின் பேச்சை விட யூதா மனிதர்களின் பேச்சு பலத்தது. 2 சாமுவேல் அத்தியாயம் 2. பின்பு தாவீது யெகோவாவை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு யெகோவா, போ என்றார். எந்த இடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன்னுடைய 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊரை சேர்ந்த அகினோவாமோடும், நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊரை சேர்ந்த அபிகாயிலோடும் அந்த இடத்திற்குப் போனான். மேலும் தன்னோடு இருந்த மனிதர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக்கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் நகரங்களில் குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனிதர்கள் வந்து அங்கே தாவீதை யூத வம்சத்தார்களின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். சவுலை அடக்கம் செய்தவர்கள் கீலேயாத் தேசத்து யாப்பேசின் மனிதர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது, தாவீது கீலேயாத் தேசத்து யாப்பேசின் மனிதர்களிடம் தூதுவர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுடைய ஆண்டவனான சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் செய்ததால் யெகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக, யெகோவா உங்களை கிருபையும் உண்மையுமாக நடத்துவாராக, நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியால் நானும் இந்த நன்மைக்கு ஏற்றபடி உங்களை நடத்துவேன். இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய கைகளை பலப்படுத்திக் கொண்டு தைரியமாக இருங்கள். உங்களுடைய ஆண்டவனான சவுல் இறந்த பின்பு யூத வம்சத்தார்கள் என்னை தங்கள் ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னான். சவுலின் படைத்தலைவனான நேரின் மகனான அப்னேர் சவுலின் மகனான இஸ்போசேத்தை மகனாயீமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியர்களின் மேலும் இஸ்ரவேலின் மேலும் எப்ராயீமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். சவுலின் மகனான இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறபோது 40 வயதாக இருந்தான். அவன் 2 வருடங்கள் ஆட்சி செய்தான். யூத கோத்திரத்தார்கள் மட்டும் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாக இருந்த நாட்களின் எண்ணிக்கை 7 வருடங்களும் 6 மாதங்களுமாகும். நேரின் மகனான அப்னேர் சவுலின் மகனான இஸ்போசேத்தின் வீரர்களை கூட்டிக்கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது செருயாலின் மகனான யோவாபும் தாவீதின் வீரர்களும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தின் அருகில் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து, குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர்கள் எழுந்து நமக்கு முன்பாக சண்டையிடட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். அப்பொழுது சவுலின் மகனான இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனிதர்களில் 12 பேர்களும் தாவீதுடைய வீரர்களிலே 12 பேர்களும் எழுந்து ஒரு பக்கமாகப் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விலாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒன்றாக விழுந்தார்கள். அதனாலே கிபியோனிலிருக்கிற அந்த இடம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது. அந்த நாளில் மிகவும் கடுமையான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனிதர்களும் தாவீதின் வீரர்களால் முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே செருயாவின் 3 மகன்களான யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் காட்டு மான்களில் ஒன்றைப் போல வேகமாக ஓடுகிறவனாக இருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறமாவது இடது புறமாவது அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான்தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ விலகி வாலிபர்களில் ஒருவனை பிடித்து அவனுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள் என்றான். ஆசகேலோ, விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டுப்போ, நான் உன்னை ஏன் தரையில் விழ வெட்ட வேண்டும்? பின்பு உன்னுடைய சகோதரனான யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகிப் போக மாட்டேன் என்றபடியால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற மழுங்கிய முனையால் அவனுடைய வயிற்றிலே குத்தினான். ஈட்டி மறுபக்கத்தில் வந்தது. அவன் அங்கேயே விழுந்து இறந்தான். ஆசாகேல் விழுந்து கிடக்கிற இடத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் அங்கேயே நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் மறையும் வரை அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்திர வழிக்கு அருகில் இருக்கிற கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு வரை வந்தார்கள். அப்பொழுது அப்னேருக்கு பின் சென்ற பென்யமீன் மனிதர்கள் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் யோவாவை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் அழித்துக் கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று தெரியாதோ? தங்களுடைய சகோதரர்களை விட்டு பின்வாங்கும்படி எதுவரைக்கும் மக்களுக்கு சொல்லாமல் இருப்பீர் என்றான். அதற்கு யோவாப், இன்று காலையில் நீர் பேசாமல் இருந்திருந்தால் மக்கள் அவரவர்கள் தங்களுடைய சகோதரர்களை பின்தொடராமல் அப்போதே திரும்பியிருப்பார்கள் என்று தேவனுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காளம் ஊதினான். அப்பொழுது மக்கள் அனைவரும் இஸ்ரவேலை பின்தொடராமலும் யுத்தம் செய்யாமலும் நின்றுவிட்டார்கள். அன்று இரவு முழுவதும் அப்னேரும் அவனுடைய மனிதர்களும் பாலைவனம் வழியாகப் போய் யோர்தானைக் கடந்து பித்ரோன் வழியே சென்று அதைக் கடந்து மகனாயீமுக்குப் போனார்கள். யோவாப் அப்னேரை பின்தொடராமல் மக்களையெல்லாம் கூடிவரச் செய்தான். தாவீதின் வீரர்களில் 19 பேர்களும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். தாவீதின் வீரர்களோ பென்யமீனியர்களிலும் அப்னேர் மனிதர்களிலும் 360 பேரை கொன்றிருந்தார்கள். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லகேமிலுள்ள அவனுடைய தகப்பனுடைய கல்லறையில் அவனை அடக்கம் செய்தார்கள். யோவாப்பும் அவனுடைய மனிதர்களும் இரவு முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிற்கு வந்து சேர்ந்தார்கள்.
2 சாமுவேல் அத்தியாயம் 20. அப்பொழுது பென்யமீன் மனிதனான பிக்கிரியின் மகனான சேபா என்னும் பெயருள்ள பிரச்சனைக்குரிய மனிதன் ஒருவன் தற்செயலாக அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதிடம் பங்கும் இல்லை, ஈசாயின் மகனிடம் எங்களுக்கு சுதந்தரமும் இல்லை, இஸ்ரவேலர்களே நீங்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனிதர்கள் எல்லோரும் தாவீதை விட்டு பிரிந்து பிக்கிரியின் மகனான சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் வரையுள்ள யூதா மனிதர்கள் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். தாவீது எருசலேமிலுள்ள தன்னுடைய வீட்டிற்கு வந்தபோது வீட்டைக் காக்க ராஜா வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வரவழைத்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அதன் பின்பு அவர்களிடம் அவன் உறவு வைத்துக் கொள்ளவில்லை. அப்படியே அவர்கள் மரணமடைகிற நாட்கள் வரை அடைக்கப்பட்டு உயிரோடிருக்கிற நாட்களெல்லாம் விதவைகளைப் போல இருந்தார்கள். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனிதர்களை 3 நாட்களுக்குள்ளே என்னிடம் வரவழைத்து நீயும் வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பதற்காகப் போய் தனக்கு குறித்த காலத்தில் வராமல் தாமதித்தான். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை விட பிக்கிரியின் மகனான சேபா இப்பொழுது நமக்கு தீங்கு செய்வான், அவன் பாதுகாப்பான பட்டணங்களுக்கு வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பிப்போகாதபடி நீ உன் எஜமானுடைய வீரர்களை அழைத்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அப்படியே யோவாபின் மனிதர்களும் கிரேத்தியர்களும் பிலேத்தியர்களும் எல்லா வலிமையான வீரர்களும் அவனுக்கு பின்பாக புறப்பட்டு பிக்கிரியின் மகனான சேபாவை பின்தொடர்வதற்கு எருசலேமிலிருந்து போனார்கள். அவர்கள் கிபியோனின் பக்கத்தில் இருக்கிற பெரிய பாறை அருகில் வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிராக வந்தான். யோவாபோ தான் அணிந்து கொண்டிருந்த தன்னுடைய சட்டையின் மேல் ஒரு வாரை கட்டியிருந்தான். அதில் உரையோடு ஒரு பட்டயம் அவன் இடுப்பில் தொங்கினது. அவன் புறப்படும்போது அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என்னுடைய சகோதரனே, சுகமாக இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன்னுடைய வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன்னுடைய கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தபோது யோவாப் அவனை அவனுடைய குடல்கள் தரையிலே விழும்படி அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் இறந்து போனான். அப்பொழுது யோவாப்பும் அவனுடைய சகோதரனான அபிசாயும் பிக்கிரியின் மகனான சேபாவை பின்தொடர்ந்தார்கள். யோவாபுடைய வாலிபர்களில் ஒருவன் இறந்தவன் அருகில் நின்று, யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதை ஆதரிக்கிறவன் எவனோ அவன் யோவாபை பின்பற்றி போகட்டும் என்றான். அமாசா நடுவழியில் இரத்தத்திலே புரண்டு கிடக்கிறபடியால் மக்கள் எல்லோரும் அங்கேயே நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அருகில் வருகிறவர்கள் எல்லோரும் அங்கேயே நிற்பதைக் கண்டு ஒரு ஆடையை அவன் மேல் போட்டான். அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பின்பு எல்லோரும் கடந்து பிக்கிரியின் மகனான சேபாவை பின்தொடர யோவாவுக்கு பின் சென்றார்கள். அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களையெல்லாம் சுற்றி பெத்மாக்காவான ஆபேல் வரையும் பேரீமின் கடைசி வரையிலும் வந்திருந்தான். அந்த இடத்தார்களும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் போய் பெத்மாக்காவான ஆபேலிலே அவனை முற்றுகையிட்டு பட்டணத்திற்குள் போக தடைசுவர்களை கட்டினார்கள். யோவாபோடு இருக்கிற இராணுவத்தினர்கள் எல்லோரும் மதிலை விழச்செய்யும்படி அழிக்க முயற்சித்தார்கள். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு பெண் பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடு பேச வேண்டும், அவரை இங்கே அருகில் வரச் சொல்லுங்கள் என்றாள். அவன் அவளுக்கு அருகில் வந்தபோது
அந்த பெண், நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன், நான்தான் என்றான். அப்பொழுது அவள் அவனைப் பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளைக் கேளும் என்றாள். அவன், கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், முற்காலத்து மக்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாக இருக்கும்போது நீர் இஸ்ரவேலிலே தாய்ப்பட்டணமாக இருக்கிறதை அழிக்க வேண்டும் என்று பார்க்கிறீரோ? நீர் யெகோவாவுடைய சுதந்தரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள். யோவாப் மறுமொழியாக, விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகுதூரமாக இருக்கட்டும். காரியம் அப்படியல்ல. பிக்ரியின் மகனான சேபா என்னும் பெயருள்ள எப்பிராயீம் மலையைச் சேர்ந்தவனாக இருக்கிற ஒரு மனிதன் ராஜாவான தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய கையை ஓங்கினான். அவனை மட்டும் ஒப்புக்கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த பெண் யோவாபை பார்த்து, இதோ அவனுடைய தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்தில் போடப்படும் என்று சொல்லி, அவள் மக்களிடத்தில் போய் புத்தியாக பேசியதால் அவர்கள் பிக்ரியின் மகனான சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடம் போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலமூதினான். எல்லோரும் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடம் போகும்படி எருசலேமிற்கு திரும்பினான். யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும், யோய்தாவின் மகனான பெனேயா கிரேத்தியர்கள் மேலும் பிலேத்தியர்கள் மேலும் தலைவராக இருந்தார். அதோராம் கடினமாக வேலை வாங்குகிறவனும், அகிலூதின் மகனான யோசபாத் மந்திரியும், சேவா எழுத்தாளனாகவும், சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாகவும் இருந்தார்கள். யயீரியனான ஈராவும் தாவீதுக்கு முதலமைச்சராக இருந்தான்.
2 சாமுவேல் அத்தியாயம் 21. தாவீதின் நாட்களில் 3 வருடங்கள் தீராத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது யெகோவாவுடைய முகத்தை தேடினான். கிபியோனியர்களை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியனான அவன் குடும்பத்தாருக்காகவும் இது உண்டானது என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியர்களை அழைத்தான். கிபியோனியர்களோ இஸ்ரவேல் மக்களாக இல்லாமல் எமோரியர்களில் மீதியாக இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியர்களை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? யெகோவாவுடைய நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரித்துக் கொண்டிருக்கிற அவருடைய மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது கிபியோனியர்கள் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் குடும்பத்தார்களோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்களுடைய விருப்பமில்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கும் இல்லாதபடி அழிந்து போக எவன் எங்களை அழித்து எங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தானோ அவன் மகன்களில் 7 பேர் யெகோவா தெரிந்து கொண்ட சவுலின் ஊரான கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கில் போட எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீதும் சவுலின் மகனான யோனத்தானும் யெகோவாவுக்கு செய்து கொண்ட ஆணைக்காக ராஜா சவுலின் மகனான யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்பவிட்டு ஆயாவின் மகளான ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 மகன்களான அர்மோனியையும் மேவிபோசேத்தையும் சவுலின் மகளான மேரப் மேகோலாத்தியனான பர்சிலாயியின் மகனான ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய 5 மகன்களையும் பிடித்து அவர்களை கிபியோனியர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தான். அவர்களை யெகோவாவுடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கில் போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேர்களும் ஒன்றாக இறந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவங்குகிற அறுப்பு காலத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் மகளான ரிஸ்பால் சணல் நூல் துணியை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாட்களின் ஆரம்பம் முதல் வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் வரை பகலில் ஆகாயத்து பறவைகளோ இரவில் காட்டு மிருகங்களோ அந்த உடலை தொந்தரவு செய்யாதபடி பார்த்து வந்தாள். ஆயாவின் மகளான ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது போய் பெலிஸ்தர்கள் கில்போவாவிலே சவுலை வெட்டினபோது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கீலேயாத்திலுள்ள யாபேஸ் பட்டணத்தார்கள் அங்கே போய் திருட்டுத்தனமாக கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும்
அவனுடைய மகனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கேயிருந்து அவைகளைக் கொண்டுவந்து தூக்கிப் போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் மகனான யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரிலிருக்கிற அவனுடைய தகப்பனான கீசின் கல்லறையில் அடக்கம் செய்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்குப் பின்பு தேவன் தேசத்திற்கு செய்யப்பட்ட வேண்டுதலைக் கேட்டார். பின்பு பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்கள் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு அவனுடைய இராணுவமும் போய் பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்தார்கள். தாவீது களைத்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறைவெங்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை கட்டிக்கொண்டவனுமான இஸ்பிபேனோப் என்னும் இராட்சத சந்ததியார்களில் ஒருவன் தாவீதை வெட்டவேண்டும் என்று இருந்தான். செருயாவின் மகனான அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனிதர்கள், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடி நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சிப்பேகாய் இராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தர்களோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டானபோது யாரே யொர்க்கீமின் மகனான எல்கானான் என்னும் பெத்தலகேமியன் காத் ஊரை சேர்ந்த கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவனுடைய ஈட்டிக் கம்பானது நெய்கிறவர்களின் தரிமரம் போல பெரிதாக இருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே உயரமான ஒரு மனிதன் இருந்தான். அவன் கைகளில் 6 விரல்களும் அவன் கால்களில் 6 விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் இராட்சத பிறவியாக இருந்து இஸ்ரவேலர்களை சபித்தான். தாவீதின் சகோதரனான சிமேயாவின் மகனான யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேர்களும் காத்தூரிலே இராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் வீரர்களின் கையினாலும் இறந்தார்கள். 2 சாமுவேல் அத்தியாயம் 22. யெகோவா தாவீதை அவனுடைய எல்லா எதிரிகளின் கைக்கும் சவுலின் கைக்கும் விலக்கி விடுவித்தபோது அவன் யெகோவாவுக்கு முன்பாக பாடின பாட்டு. யெகோவா என்னுடைய கன்மலையும் என்னுடைய கோட்டையும் என்னுடைய இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையும் என்னுடைய கேடகமும் என்னுடைய பாதுகாப்பின் கொம்பும் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமும் என்னுடைய இருப்பிடமும் என்னுடைய இரட்சகருமானவர். என்னை துன்பத்திற்கு விலக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு காரணமான யெகோவாவை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என்னுடைய எதிரிகளுக்கு விலகி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு பயனற்ற வெள்ளப்பெருக்கு என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே யெகோவாவை நோக்கி கூப்பிட்டு என்னுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார். என்னுடைய கூப்பிடுதல் அவர் செவிகளில் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபங்கொண்டதால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை வந்தது. அவர் வாயிலிருந்து ஒளிவீசும் அக்கினி புறப்பட்டது. அதனால் தீப்பற்றி கொண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீனின் மேல் ஏறி வேகமாக பறந்து சென்றார். காற்றின் இறக்கைகளின் மேல் காட்சியளித்தார். வானத்தின் மேகங்களில் கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருக்கு முன்பாக இருந்த மின்னலினால் நெருப்பு தழலும் எரிந்தது. யெகோவா வானத்திலிருந்து இடியைப் போல முழக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் தமது சத்தத்தை துணிக்க செய்தார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை உபயோகித்து அவர்களை சிதறடித்தார். யெகோவாவுடைய கடிந்து கொள்ளுதலினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு பூமியின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து வெள்ளப்பெருக்கில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னைவிட பலவானாக இருந்த என்னுடைய எதிரிக்கும் என்னுடைய விரோதிகளுக்கும் என்னை விடுவித்தார். என்னுடைய ஆபத்து நாளிலே எனக்கு எதிராக வந்தார்கள். யெகோவாவோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். யெகோவா என்னுடைய நீதிக்கு தகுந்தபடி எனக்கு பதிலளித்தார். என்னுடைய கைகளின் சுத்தத்திற்கு தகுந்தபடி எனக்கு சரிக்கட்டினார். யெகோவாவுடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என்னுடைய தேவனுக்கு துரோகம் செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய கட்டளைகளை விட்டு விலகாமல் அவருக்கு முன்பாக மன உண்மையாக இருந்து பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் யெகோவா என்னுடைய நீதிக்குத் தகுந்தபடியும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என்னுடைய சுத்தத்திற்கு தகுந்தபடியும் எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவர்களுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட மக்களை இரட்சிப்பீர், பெருமையுள்ளவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என்னுடைய விளக்காக இருக்கிறீர், யெகோவா என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என்னுடைய தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, யெகோவாவுடைய வசனம் சுத்தமானது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். யெகோவாவை தவிர தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? தேவன் எனக்கு பெலத்த அரணானவர், அவர் என்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றி உயர்ந்த மலைகளில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என்னுடைய கரங்களால் வளையும்படி என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய தயவு என்னை பெரியவனாக்கும், என்னுடைய கால்கள் வழுக்காதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என்னுடைய எதிரிகளை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை அழிக்கும் வரைக்கும் திரும்ப மாட்டேன். அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி என்னுடைய பாதங்களின் கீழ் விழுந்தார்கள், அவர்களை முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களையும் என் கீழ் விழும்படி செய்தீர். நான் என்னுடைய விரோதியை அழிக்கும்படி என்னுடைய எதிரிகளின் பிடரியை எனக்கு ஒப்புக்கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை இரட்சிப்பவர்கள் ஒருவரும் இல்லை. யெகோவாவை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றைப் போல அவர்களை மிதித்து சிதறச் செய்கிறேன். என்னுடைய மக்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிப் போட்டு தேசங்களுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத மக்கள் என்னை பணிகிறார்கள், அந்நியர்கள் எனக்கு எதிராக பேசி அடங்கி என்னுடைய சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர்கள் பயந்து போய் தங்கள் கோட்டைகளிலிருந்து பயத்தோடு புறப்படுகிறார்கள். யெகோவா ஜீவனுள்ளவர், என்னுடைய கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என்னுடைய இரட்சிப்பின் கண்மலையான தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி மக்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என்னுடைய எதிரிகளுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனிதனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதனால் யெகோவாவே, தேசங்களுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு துதிப்பாடல்கள் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் செய்த தாவீதுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்றென்றும் கிருபை செய்கிறார். 2 சாமுவேல் அத்தியாயம் 23. தாவீதின் கடைசி வார்த்தைகள், மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இனிமையாக பாடின ஈசாயின் மகனான தாவீது என்னும் மனிதன் சொல்லுகிறது என்னவென்றால், யெகோவாவுடைய ஆவியானவர் என்னைக் கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபதியாக மனிதர்களை ஆட்சி செய்து தெய்வ பயத்தோடு ஆளுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மேகம் இல்லாமல் உதித்து மழைக்குப் பின் தன்னுடைய வெளிச்சத்தினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கச் செய்கிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடம் எப்படி இருக்கிறதோ, அனைத்தும் தீர்மானித்திருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா இரட்சிப்பும் எல்லா வாஞ்சையையும் பெருகச் செய்யாமல் இருப்பாரோ? தீயவர்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்பட முடியாததாக எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இரும்பாலான ஆயுதத்தையும் ஈட்டி பிடியையும் இருக்க பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்திலேயே அக்கினியால் முழுவதும் சுட்டெரிக்கப்படும் என்றான். தாவீதுக்கு இருந்த பலசாலிகளின் பெயர்கள், தக்கேமோனியின் மகனான யோசேபா செபெத் என்பவன் இராணுவ அதிகாரிகளின் தலைவன். இவன் 800 பேரை ஒன்றாக வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரை சேர்ந்தவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் மகனான தோதோவின் மகன் எலெயாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்குக் கூடின இடத்திலே இஸ்ரவேல் மனிதர்கள் போகும்போது தாவீதோடு இருந்து பெலிஸ்தர்களை சபித்த மூன்று பலசாலிகளில் ஒருவனாக இருந்தான். இவன் எழுந்து தன்னுடைய கை சோர்ந்து தன்னுடைய கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் வரை பெலிஸ்தர்களை வெட்டினான். அன்றைய தினம் யெகோவா பெரிய இரட்சிப்பை நடத்தினார். மக்கள் கொள்ளையிடுவதற்கு மட்டும் அவனுக்கு பின் சென்றார்கள். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் மகனான சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயிறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர்கள் ஏராளமாகக் கூடி மக்கள் பெலிஸ்தர்களைக் கண்டு ஓடுகிறபோது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தர்களைக் கொன்று போட்டான். அதனால் யெகோவா பெரிய இரட்சிப்பை நடத்தினார். 30 தலைவர்களுக்குள்ளே இந்த மூன்று பேர்களும் அறுவடையின் நாளில் அதுல்லாம் கெபியிலே தாவீதிடம் போயிருந்தார்கள். பெலிஸ்தர்களின் படை ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே முகாமிட்டபோது தாவீது பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர்களின் முகாம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் நுழைவு வாயிலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆசை கொண்டு, என்னுடைய தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த மூன்று பெலசாலிகளும் பெலிஸ்தர்களின் முகாமில் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் நுழைவு வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனம் இல்லாமல் அதை யெகோவாவுக்கென்று ஊற்றிப்போட்டு, யெகோவாவே, தங்கள் உயிரை பொருட்டாக எண்ணாமல் போய் வந்த அந்த மனிதர்களின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனமில்லாமல் இருந்தான். இப்படி இந்த மூன்று பலசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனும் செருயாவின் மகனுமான அபிசாய் என்பவன் அந்த மூன்று பேரில் முதன்மையானவன். அவன் தன்னுடைய ஈட்டியை ஓங்கி 300 பேரை கொன்றதால் இந்த மூன்று பேர்களில் பெயர் பெற்றவனானான். இந்த மூன்று பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாக இருந்ததால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பெலசாலியான யோய்தாவின் மகனும் கப்சேயேல் ஊரை சேர்ந்தவனுமான பெனாயாவும் செயல்களில் வல்லவனாக இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல், உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கிப்போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர உயரமுள்ள ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கும்போது இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடம் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பிடுங்கி அவன் ஈட்டியாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் மகனான பெனாயா செய்தபடியால் மூன்று பெலசாலிகளுக்குள்ளே புகழ் பெற்றவனாக இருந்தான். 30 பேர்களிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன்னுடைய மெய்க்காவலர்களுக்கு தலைவனாக வைத்தான். யோவாபின் தம்பி அசக்கேல் மற்ற 30 பேர்களில் ஒருவன். அவர்கள் யாரெனில், பெத்லகேம் ஊரை சேர்ந்த தோதோவின் மகன் எல்கானான், ஆரோதியனான சம்மா, ஆரோதியனான எலிக்கா, பல்தியனான ஏலேஸ், இக்கேசின் மகனான ஈரா என்னும் தெக்கோவியன், ஆனதோத்தியனான அபியேசர், ஊசாத்தியனாகிய மெப்புனாயி, அகோகியனான சல்மோன், நெத்தோபாத்தியனான மகராயி, பானாவின் மகனான ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன், பென்யமீனின் வம்சத்தார்களில் கிபியா ஊரை சேர்ந்த ரீபாயின் மகன் இத்தாயி, பிரத்தோனியனான பெனையா, காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானான ஈத்தாயி, அர்பாத்தியனாகிய அபி அல்போன், பருமியனான அஸ்மாவேத், சால்போனியனான எலியாபா, யாசேனின் மகன்களில் யோனத்தான் என்பவன், ஆராரியனான சம்மா, சாராரின் மகனான அகியாம் என்னும் ஆராரியன், மாகாத்தியனின் மகனான அகஸ்பாயின் மகன் எலிப்பெலேத், கீலோனியனான அகித்தோப்பேலின் மகன் எலியாம் என்பவன், கர்மேலியனான இஸ்ராயி, அர்பியனான பாராயி, சோபா ஊரை சேர்ந்த நாத்தானின் மகன் ஈகால், காத்தியனான பாணி, அம்மோனியனான சேலேக், செருயாவின் மகனான யோவாபின் ஆயுதம் ஏந்திய பெரோத்தியனான நகராய், இத்திரியனான ஈரா, இத்திரியனான காரேப், ஏத்தியனான உரியா என்பவர்களே. ஆக 37 பேர். 2 சாமுவேல் அத்தியாயம் 24. யெகோவாவுடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் வந்தது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை எண்ணிக்கைப்பார் என்று அவர்களுக்கு எதிராக சொல்லுகிறதற்கு தாவீது தூண்டப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற தளபதியான யோவாபை பார்த்து, மக்களின் எண்ணிக்கையை நான் அறியும்படி நீ தான் முதல் பெயர்செபா வரையிலுள்ள இஸ்ரவேலர்களின் கோத்திரங்கள் எங்கும் சுற்றித் திரிந்து மக்களைக் கணக்கெடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவான என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனான யெகோவா மக்களை இப்பொழுது இருக்கிறதைவிட 100 மடங்கு அதிகமாகப் பெருகச் செய்வாராக. ஆனாலும் என் ஆண்டவனான ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆனாலும் யோவாபும் இராணுவத் தலைவர்களும் சொன்ன வார்த்தை செல்லாமற் போகும்படி ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுக்க யோவாபும் இராணுவத் தலைவர்களும் ராஜாவை விட்டு புறப்பட்டுப் போய் யோர்தான் நதியைக் கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் முகாமிட்டு அங்கேயிருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஒத்சிக்கும் போய், அங்கேயிருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய், பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர்கள் கானானியர்களுடைய எல்லா பட்டணங்களுக்கும் போய், அங்கேயிருந்து யூதாவின் தென்புறமான பெயர்செபாவுக்குப் போய், இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து 9 மாதங்களும் 20 நாட்களும் ஆன பிறகு எருசலேமிற்கு வந்தார்கள். யோவாப் மக்களை கணக்கெடுத்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் எடுக்கத்தக்க யுத்த வீரர்கள் 800,000 பேர் இருந்தார்கள். யூதா மனிதர்கள் 500,000 பேர் இருந்தார்கள். இவ்விதமாக மக்களை எண்ணி பார்த்த பின்பு ராஜாவின் இருதயம் அவனை நோகடித்தது. அப்பொழுது தாவீது யெகோவாவை நோக்கி, நான் இப்படி செய்ததால் பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் பெரிய முட்டாள்தனமான காரியம் செய்தேன் என்றான். தாவீது காலையில் எழுந்தபோது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனான காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு யெகோவாவுடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதிடம் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்துகொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று யெகோவா உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதிடம் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருடங்கள் பஞ்சம் வரவேண்டுமோ? அல்லது 3 மாதங்கள் உம்முடைய எதிரிகள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாட்கள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன பதில் கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்துப் பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் யெகோவாவுடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மிகப்பெரியது, மனிதர்கள் கையிலே விழாமல் இருப்பேனாக என்றான். அப்பொழுது யெகோவா இஸ்ரவேலிலே அன்று காலை துவங்கி குறித்த காலம் வரை கொள்ளை நோயை வரச்செய்தார். அதினால் தான் முதல் பெயர்செபா வரையுள்ள மக்களில் 70,000 பேர் இறந்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன்னுடைய கையை அதின் மேல் நீட்டினபோது யெகோவா அந்த தீங்குக்கு மனவேதனையடைந்து மக்களை அழிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன்னுடைய கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் யெகோவாவுடைய தூதன் எபூசியனான அர்வனாவினுடைய போரடிக்கிற களத்திற்கு நேராக இருந்தான். மக்களை வேதனைப்படுத்துகிற தூதனை தாவீது கண்டபோது அவன் யெகோவாவை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் செய்தான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதிடம் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனான அர்வனாவின் களத்திலே யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது யெகோவா கற்பித்தபடி போனான். அர்வனா பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரர்களும் தன்னிடம் வருகிறதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரைவரைக்கும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவான என்னுடைய ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை மக்களை விட்டு நிறுத்த யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி இந்த களத்தை உன்னுடைய கையிலே வாங்க வந்தேன் என்றான். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவான என்னுடைய ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகனபலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகங்களும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனான யெகோவா உம்மிடம் கிருபையாக இருப்பாராக என்றான். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாக வாங்கி என்னுடைய தேவனான யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலிகளை செலுத்தாமல் அதை உன்னுடைய கையிலே விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெள்ளிக்கு வாங்கிக் கொண்டான். அங்கே தாவீது யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது யெகோவா தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
2 சாமுவேல் அத்தியாயம் 3. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் பல நாட்கள் யுத்தம் நடந்தது. தாவீது மென்மேலும் வலிமை பெற்றுக்கொண்டே வந்தான். சவுலின் குடும்பத்தார்களோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த மகன்கள் இஸ்ரயேல் ஊரை சேர்ந்த அகினோவாவிடம் பிறந்த அம்மோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாக இருந்த கர்மேல் ஊரை சேர்ந்த அபிகாயிலிடம் பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் மகன். 3ஆம் மகன் கேசூரின் ராஜாவான தல்மாய் மகளான மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் மகன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் மகன் அபிதால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் மகன் தாவீதின் மனைவியான எக்லாலிடம் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்து வருகிறபோது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே வலிமையடைந்தவனானான். சவுலுக்கு ஆயாவின் மகளான ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியோடு உறவு கொண்டது என்ன என்றான். அப்னேர் இஸ்போத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபங்கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடுக்காமல் இந்த நாள் வரை உம்முடைய தகப்பனான சவுலின் குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் தயவு செய்கிறவனான என்னை நீர் இன்று ஒரு பெண்ணிற்காக குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நான் யூதாவை சேர்ந்த ஒரு நாயின் தலையா? நான் அரசாட்சியை சவுலின் குடும்பத்தை விட்டு மாற்றி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவங்கி பெயர்செபா வரையுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படி யெகோவா தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதை சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யட்டும் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதால் அதன் பின்பு ஒரு பதிலும் அவனுக்கு சொல்லாமல் இருந்தான். அப்னேர் தன்னுடைய பெயராலே தாவீதிடம் தூதுவர்களை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை செய்யும். இதோ இஸ்ரவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என்னுடைய கை உம்மோடு இருக்கும் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடு நான் உடன்படிக்கை செய்வேன். ஆனாலும் ஒரு காரியம் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவென்றால், நீ என்னுடைய முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் மகளான மீகாளை அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என்னுடைய முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் மகனான இஸ்போசேத்திடம் தூதுவர்களை அனுப்பி, நான் பெலிஸ்தர்களுடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் செய்த என்னுடைய மனைவியான மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாசியின் மகனான பல்தியேல் என்னும் அவளுடைய கணவனிடமிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் கணவன் பகூரிம் வரை அவளுக்கு பின்னே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பிப்போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பர்களோடு பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படி நீங்கள் அநேக நாட்களாக தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என்னுடைய தாசனான தாவீதின் கைகளினால் என்னுடைய மக்களான இஸ்ரவேலை பெலிஸ்தர்களின் கைக்கும் அவர்களுடைய எல்லா எதிரிகளின் கைக்கும் மீட்டு இரட்சிப்பேன் என்று யெகோவா தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். இப்படியே அப்னேர் பென்யமீன் மக்களின் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர்களின் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தார்களின் பார்வைக்கும் விரும்பினதையெல்லாம் எப்ரோனிலே தாவீதினுடைய காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோடு 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடம் வந்தபோது தாவீது அப்னேருக்கும்
அவனோடு வந்த மனிதர்களுக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலர்களையெல்லாம் உம்மோடு உடன்படிக்கை செய்யும்படி ராஜாவான என்னுடைய ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதினாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடு போனான். தாவீதின் வீரர்களும் யோவாபும் அநேக பொருட்களைக் கொள்ளையிட்டு படையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதிடம் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடு போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா இராணுவமும் வந்தபோது நேரின் மகனான அப்னேர் ராஜாவிடம் வந்தான் என்றும், அவர் அவனை சமாதானமாக போகவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜாவின் அருகில் வந்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் மகனான அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் கிணறு வரை போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்னோருக்கு திரும்பி வருகிறபோது யோவாப் அவனோடு இரகசியமாக பேசுகிறவன் போல அவனை வாசலின் நடுவே ஒரு பக்கமாக அழைத்து போய், தன்னுடைய தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க, அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். தாவீது அதைக் கேட்டபோது, நேரின் மகனான அப்னேரின் இரத்தத்திற்காக என்மேலும் என்னுடைய ராஜ்யத்தின் மேலும் யெகோவாவுக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவனுடைய தகப்பனுடைய குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபினுடைய வீட்டார்களிலே புண் உள்ளவனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் சாகிறவனும் அப்பம் இல்லாதவனும் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனிலே நடந்த யுத்தத்திலே தங்களுடைய தம்பியான ஆசகேலை கொன்றதினால் யோவாபும் அவனுடைய சகோதரனான அபிசாயும் அவனை படுகொலை செய்தார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த எல்லா மக்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் ஆடைகளைக் கிழித்து கொண்டு சாக்கு உடை அணிந்து அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கங்கொண்டாடுங்கள் என்று சொல்லி, தாவீது ராஜாவும் பாடைக்குப் பின்னே சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் செய்யும்போது ராஜா அப்னேரின் கல்லறையின் அருகில் சத்தமிட்டு அழுதான். எல்லா மக்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்துப்போனானோ? உன்னுடைய கைகள் கட்டப்படவும் இல்லை, உன்னுடைய கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, அக்கிரமக்காரர்களுடைய கையில் இறக்கிறது போல இறந்தாயே என்றான். அப்பொழுது மக்கள் எல்லோரும் பின்னும் அதிகமாக அவனுக்கு அழுதார்கள். பகலாக இருக்கும்போது மக்கள் எல்லோரும் வந்து அப்பம் சாப்பிடும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் மறைவதற்கு முன்பு நான் அப்பமாவது வேறு எதையாவது ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். மக்கள் எல்லோரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்தது அனைத்தும் எல்லா மக்களுக்கும் நலமாக தோன்றினது. நேரின் மகனான அப்னேரை கொன்று போட்டது ராஜாவால் உண்டாகவில்லை என்று அந்த நாளிலே எல்லா மக்களும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனிதனுமான ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டவனாக இருந்தபோதும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் மகன்களான இந்த மனிதர்கள் என்னுடைய பலத்திற்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள். அந்த தீங்கை செய்தவனுக்கு யெகோவா அவனுடைய தீங்கிற்கு ஏற்றபடி சரி கட்டுவாராக என்றான்.
2 சாமுவேல் அத்தியாயம் 4. அப்னேர் எப்னோரிலே இறந்து போனதை சவுலின் மகன் கேட்டபோது அவனுடைய கைகள் பலன் இல்லாமல் போனது. இஸ்ரவேலர்கள் அனைவரும் கலங்கினார்கள். சவுலின் மகனுக்கு படைத்தலைவனாக 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பானா என்றும் மற்றவனுக்கு ரேகாப் என்றும் பெயர். அவர்கள் பென்யமீன் மக்களில் பேரோத்தியனான ரிம்னோனின் மகன்கள். பேரோத்தும் பென்யமீனின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. பேரோத்தியர்கள் கித்தாயீமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே வாழ்கிறார்கள். சவுலின் மகன் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு மகன் இருந்தான். சவுலும்
யோனத்தானும் இறந்த செய்தி யெஸ்ரயேலிலிருந்து வருகிறபோது அவன் 5 வயது உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய செவிலியர் அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். பேரோத்தியனான அந்த ரிம்னோனின் மகன்களான ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் நண்பகல் வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய வீட்டிற்குள் நுழைந்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு வரை வந்து அவனை வயிற்றிலே குத்தினார்கள். பின்பு ரேகாபும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பி ஓடிப்போனார்கள். அவன் தன்னுடைய படுக்கை அறையில் தன்னுடைய கட்டிலின் மேல் படுத்திருக்கும்போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவனுடைய தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவனுடைய தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் பாலைவனம் வழியாக நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதிடம் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய உயிரை வாங்க தேடின உம்முடைய எதிரியாக இருந்த சவுலின் மகனான இஸ்போசேத்தின் தலை. இன்றைய தினம் யெகோவா ராஜாவான எங்களுடைய ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவனுடைய குடும்பத்தார்களின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் மகன்களான ரேகாபுக்கும் அவனுடைய சகோதரன் பானாவுக்கும் பதிலாக, என்னுடைய ஆத்துமாவை எல்லா துன்பத்திற்கும் விலக்கி மீட்ட யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு நான் சொல்கிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நல்ல செய்தி கொண்டு வருகிறான் என்று நினைத்து, சவுல் இறந்து போனான் என்று எனக்கு அறிவித்து, தனக்கு பரிசு கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேனே. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனிதர்களுக்கு எவ்வளவு அதிகமான தண்டனை கொடுக்க வேண்டும்! இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பழியை உங்களுடைய கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் வெட்டி எப்ரோனில் இருக்கிற குளத்தின் அருகில் தூக்கி போடவும் தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனிலிருக்கிற அப்னேரின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். 2 சாமுவேல் அத்தியாயம் 5. அந்த காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடம் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய சதையும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. யெகோவா, என்னுடைய மக்களான இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாக இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடம் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே யெகோவாவுக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை செய்த பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருடங்கள் ஆட்சி செய்தான். அவன் எப்ரோனிலே யூதாவை 7 வருடங்களும் 6 மாதங்களும் எருசலேமிலே இஸ்ரவேல் முழுவதும் யூதாவையும் 33 வருடங்களும் ஆட்சி செய்தான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர்கள் மேல் யுத்தம் செய்ய ராஜா தன்னுடைய மனிதர்களோடு எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே தாவீதால் நுழைய முடியாது என்று நினைத்து தாவீதை நோக்கி, நீ இதற்குள் நுழைய முடியாது, குருடர்களும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமானது. எவன் கழிவு நீர் கால்வாய் வழியாக ஏறி எபூசியர்களையும் தாவீதின் எதிரிகளான சப்பாணிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பாணியும் யெகோவாவின் வீட்டிற்குள் வரக்கூடாது என்று சொல்வதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாழ்ந்து அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் இடம் துவங்கி உட்புறம் வரை சுற்றிலும் மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் அதிக பலமடைந்தான். ஏனென்றால் சேனைகளின் தேவனாகிய யெகோவா அவனோடு இருந்தார். தீருவின் ராஜாவான ஈராம் தாவீதிடம் தூதுவர்களையும் கேதுரு மரங்களையும் தச்சர்களையும் கொத்தனார்களையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். யெகோவா தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக பலப்படுத்தி தம்முடைய மக்களான இஸ்ரவேலுக்காக தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது தெளிவாக அறிந்தபோது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் பெண்களையும் திருமணம் செய்து கொண்டான். இன்னும் அதிக மகன்களும் மகள்களும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசுவா, நெப்பேக், யாப்பியா, எலிஷாமா, எலியாதா, எலிபேலேத் என்ற பெயர்களையுடைய மகன்கள் பிறந்தார்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள் என்று பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு கோட்டைக்குள் போனான். பெலிஸ்தர்களோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தர்களுக்கு எதிராக போகலாமா? அவர்களை என்னுடைய கையிலே ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடம் விசாரித்தபோது, யெகோவா, போ, பெலிஸ்தர்களை உன்னுடைய கையில் நிச்சயமாக ஒப்புக்கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமிற்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது போல யெகோவா என்னுடைய எதிரிகளை எனக்கு முன்பாக சிதறடித்தார் என்று சொல்லி, அதனால் அந்த இடத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவனுடைய மனிதர்களும் எடுத்துக்கொண்டு போனார்கள். பெலிஸ்தர்கள் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது யெகோவாவிடம் விசாரித்ததற்கு அவர், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிராக இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற சத்தத்தை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழுந்து போ. அப்பொழுது பெலிஸ்தர்களின் முகாமை முறியடிக்க யெகோவா உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். யெகோவா தாவீதுக்கு கட்டளையிட்டபடி அவன் செய்து பெலிஸ்தர்களை கேபா துவங்கி கேசேர் எல்லை வரை முறியடித்தான். 2 சாமுவேல் அத்தியாயம் 6. பின்பு தாவீது இஸ்ரவேலர்கள் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே அமர்ந்திருக்கிற சேனைகளுடைய யெகோவாவின் நாமத்தை தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை யூதாவிலுள்ள பாலாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த இடத்தை சேர்ந்தவர்களும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவிலிருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் மகன்களான ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறபோது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் வம்சத்தார்கள் அனைவரும் தேவதாறு மரத்தால் செய்யப்பட்ட எல்லாவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பூரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் யெகோவாவுக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் போரடிக்கும் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டிக்கு நேராக தன்னுடைய கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது யெகோவாவுக்கு ஊசாவின் மேல் கோபம் வந்தது. அவனுடைய துணிவினால் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அருகில் இறந்தான். அப்பொழுது யெகோவா ஊசாவை அடித்ததினால் தாவீது துயரமடைந்து அந்த இடத்திற்கு இந்நாள் வரை அழைக்கப்படுகிற பேரேத் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் யெகோவாவுக்கு பயந்து, யெகோவாவுடைய பெட்டி என்னிடம் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னுடைய தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனான ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். யெகோவாவுடைய பெட்டி கித்தியனான ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதங்கள் இருக்கும்போது யெகோவா ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியினாலே யெகோவா ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். யெகோவாவுடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 காலடி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை அணிந்து கொண்டு தன்னுடைய முழு பெலத்தோடும் யெகோவாவுக்கு முன்பாக நடனம் செய்தான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் வம்சத்தார்கள் அனைவரும் யெகோவாவுடைய பெட்டியை ஆரவார சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். யெகோவாவுடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் நுழைகிறபோது சவுலின் மகளான மீகால் ஜன்னல் வழியாக பார்த்து தாவீது ராஜா யெகோவாவுக்கு முன்பாக குதித்து நடனம் செய்கிறதைக் கண்டு தன்னுடைய இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் யெகோவாவுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதினிடத்திலே அதை வைத்தபோது தாவீது யெகோவாவுக்கு முன்பாக சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். தாவீது சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்திய பின்பு சேனைகளின் யெகோவாவுடைய நாமத்தினாலே மக்களை ஆசீர்வதித்து, இஸ்ரவேலின் திரள் கூட்டமான பெண்கள் ஆண்களான அனைத்து மக்களுக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். பிறகு மக்கள் எல்லோரும் தங்களுடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள். தாவீது தன்னுடைய வீட்டார்களை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் மகளான மில்காள் தாவீதுக்கு நேரே வந்து, அற்ப மனிதர்களில் ஒருவன் தன்னுடைய ஆடைகளை கழற்றி போடுகிறது போல இன்றும் தம்முடைய வேலைக்காரர்களுடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய ஆடைகளை கழற்றி போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எவ்வளவு மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உம்முடைய தகப்பனை விட அவருடைய எல்லா வீட்டார்களையும் விட என்னை இஸ்ரவேலான யெகோவாவுடைய மக்களின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட யெகோவாவுடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதைவிட இன்னும் நான் இழிவானவனும் என்னுடைய பார்வைக்கு அற்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாக விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் மகளான மில்காளுக்கு மரணமடையும் நாள் வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. 2 சாமுவேல் அத்தியாயம் 7. யெகோவா ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா எதிரிகளுக்கும் அவனை விலக்கி இளைப்பாறச் செய்தபோது, அவன் தன்னுடைய வீட்டிலே குடியிருக்கும்போது, ராஜா தீர்க்கதரிசியான நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் குடியிருக்கும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், யெகோவா உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று இரவிலே யெகோவாவுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என்னுடைய தாசனான தாவீதை நோக்கி, யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாழும்படியாக ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாழாமல் கூடாரத்திலும் வீட்டிலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலான என்னுடைய மக்களை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திர தலைவர்களில் யாரையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாமல் இருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் மக்களுக்குள் உலாவி வந்த எந்த இடத்திலாவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என்னுடைய தாசனான தாவீதை நோக்கி, சேனைகளின் யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என்னுடைய மக்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பெண்ணே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எந்த இடத்திலும் உன்னோடு இருந்து உன்னுடைய எதிரிகளையெல்லாம் உனக்கு முன்பாக அழித்து, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் பெயர்களுக்கு இணையான பெரிய பெயரை உனக்கு உண்டாக்கினேன். நான் என்னுடைய மக்களான இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்களுடைய இடத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்பு போலவும் நான் என்னுடைய மக்களான இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் துன்மார்க்கமான மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நியமித்தேன். உன்னுடைய எல்லா எதிரிகளுக்கும் உன்னை விலக்கி இளைப்பாறவும் செய்தேன். இப்போதும் யெகோவா உனக்கு வீட்டை உண்டாக்குவார் என்பதை யெகோவா உனக்கு அறிவிக்கிறார். உன்னுடைய நாட்கள் நிறைவேறி நீ உன்னுடைய பிதாக்களோடு படுத்திருக்கும்போது நான் உனக்கு பின்பு உனக்கு பிறக்கும் உன்னுடைய சந்ததியை எழும்பச் செய்து அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என்னுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவனுடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்கச் செய்வேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனிதர்கள் பயன்படுத்தும் பிரம்பினாலும் மனிதர்களுடைய கசையடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலியிடமிருந்து என்னுடைய கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்கமாட்டேன். உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் என்றைக்கும் உனக்கு முன்பாக உறுதிப்பட்டிருக்கும், உன்னுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்குச் சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உள்ளே நுழைந்து யெகோவாவுக்கு முன்பாக அமர்ந்து, யெகோவாவாகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் யார்? என் குடும்பம் எப்படிப்பட்டது? யெகோவாவாகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்குச் சின்னதாக இருக்கிறது என்று யெகோவாவாகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய குடும்பத்தைக் குறித்து வெகு காலத்திற்கு முன்பு சொன்ன செய்தியை மனிதர்கள் வழக்கத்தின்படி சொன்னீரே. இனி தாவீது உம்மிடம் சொல்ல வேண்டியது என்ன? யெகோவாவாகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தினாலும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய யெகோவாவே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்களுடைய காதுகளாலே கேட்ட எல்லா காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. உம்முடைய மக்களான இஸ்ரவேலர்களுக்கு நிகரான மக்களும் உண்டோ? பூலோகத்து மக்களில் இந்த ஒரே மக்களை தேவன் தமக்கு மக்களாக மீட்பதற்கும் தமக்கு புகழ்ச்சி விளங்கச் செய்வதற்கும் ஏற்படுத்தினாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய மக்களுக்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த மக்களுக்கும் அவர்கள் தெய்வங்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய மக்களான இஸ்ரவேலர்கள் என்றென்றைக்கும் உம்முடைய மக்களாக இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி யெகோவாவாகிய நீரே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் தேவனாகிய யெகோவாவே, நீர் உமது அடியானையும் அவனுடைய வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் யெகோவா இஸ்ரவேலின் மேல் தேவனாவார் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானான தாவீதனுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் யெகோவாவாக இருக்கிற நீர் உமது அடியானுக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் யெகோவாவாகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நற்செய்தியை வாக்குத்தத்தம் செய்தீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். யெகோவாவான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். 2 சாமுவேல் அத்தியாயம் 8. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தர்களை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேதேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாபியர்களையும் முறியடித்து அவர்களை தரையிலே படுக்க செய்து அவர்கள் மேல் நூல் போட்டு அளவெடுத்து 2 வரிசை மனிதர்களை கொன்று போட்டு 1 வரிசை மனிதர்களை உயிரோடு வைத்தான். இவ்விதமாக மோவாபியர்கள் தாவீதுக்கு சேவை செய்து அவனுக்கு கப்பங்கட்டுகிறவர்களானார்கள். ரேகோபின் மகனான ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐப்ராத்து நதி அருகில் இருக்கிற இடத்தை திரும்ப தனக்கு கைப்பற்றுவதற்காக சென்றபோது தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களையும் வைத்து கொண்டு மற்றவைகளையெல்லாம் முடமாக்கினான். சோவாபின் ராஜாவான ஆதாதேசேருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தார்களான சீரியர்கள் வந்தார்கள். தாவீது சீரியர்களில் 22,000 பேரை கொன்று தமஸ்குவிற்கு அடுத்த சீரியாவிலே படைகளை வைத்தான். சீரியர்கள் தாவீதுக்கு சேவை செய்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் யெகோவா அவனை காப்பாற்றினார். ஆதாதேசரின் அதிகாரிகளுடைய பொன் கேடகங்களை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமிற்கு கொண்டு வந்தான். ஆதாதேசரின் பட்டணங்களான பெத்தாகிலும் பெரோத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மிக திரளான வெங்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தி ஆமாத்தின் ராஜாவான தோயி கேட்டபோது, ஆதாதேசர் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் செய்து கொண்டிருந்ததால் ராஜாவான தாவீதின் சுகசெய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடு யுத்தம் செய்து அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன்னுடைய மகனான யோராமை ராஜாவினிடம் அனுப்பினான். மேலும் யோராம் தன்னுடைய கையிலே வெள்ளியும் பொன்னும் வெங்கலமுமான பொருட்களை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா வெற்றி கண்ட சீரியர்கள், மோவாபியர்கள், அம்மோன் மக்கள், பெலிஸ்தர்கள், அமலேக்கியர்கள் என்னும் எல்லா தேசத்தார்களிடத்திலும் ரேகோபின் மகனான ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடமும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து யெகோவாவுக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் யெகோவாவுக்கு பிரதிஷ்டை செய்தான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியர்களை முறியடித்து திரும்பினதால் புகழ் பெற்றான். ஏதோமில் இராணுவ படைகளை வைத்தான். ஏதோம் எங்கிலும் அவன் இராணுவ படைகளை வைத்ததால் ஏதோமியர்கள் எல்லோரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் யெகோவா அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா மக்களுக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். செருயாவின் மகனான யோவாப் இராணுவ தலைவனாக இருந்தான். அகிலூதின் மகனான யோசபாத் மந்திரியாக இருந்தான். அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தாரின் மகன் அகிமெலேக்கும் ஆசாரியர்களாக இருந்தார்கள். செரையா சரித்திர எழுத்தாளனாக இருந்தான். யோய்தாவின் மகன் பெனையா கிரேத்தியர்களுக்கும் பிலேத்தியர்களுக்கும் தலைவனாக இருந்தான். தாவீதின் மகன்களோ முன்னணி ஆலோசகர்களாக இருந்தார்கள். 2 சாமுவேல் அத்தியாயம் 9. யோனத்தானுக்காக என்னால் தயவு பெறக்கூடியவன் யாராவது சவுலின் குடும்பத்தாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனான சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதிடம் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவனுக்காக நான் சவுலின் குடும்பத்தார்களுக்கு தயசெய்யும்படி அவன் குடும்பத்தார்களில் யாராவது ஒருவன் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு மகன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் மகனான மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் மகனான மாகீரின் வீட்டிலிருந்து வரவழைத்தான். சவுலின் மகனான யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடம் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன்னுடைய தகப்பனான யோனத்தானுக்காக நான் நிச்சயமாக உனக்கு தயைசெய்து உன்னுடைய தகப்பனான சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என்னுடைய பந்தியில் எப்பொழுதும் அப்பம் சாப்பிடுவாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப்போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியான் யார் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனான சீபாவை வரவழைத்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவருடைய குடும்பத்தார்களில் எல்லோருக்கும் இருந்த யாவையும் உன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு கொடுத்தேன். எனவே நீ உன்னுடைய மகன்களையும் உன்னுடைய வேலைக்காரர்களையும் கூட்டிக்கொண்டு உன்னுடைய எஜமானுடைய மகன் சாப்பிட அப்பம் உண்டாயிருக்க அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன்னுடைய எஜமானுடைய மகன் மோவிபேசேத் எப்பொழுதும் என்னுடைய பந்தியிலே அப்பம் சாப்பிடுவான் என்றான். சீபாவுக்கு 15 மகன்களும் 20 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவான என்னுடைய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானான நான் செய்வேன் என்றான். ராஜாவின் மகன்களில் ஒருவனைப் போல மோவிபேசேத் என்னுடைய பந்தியிலே சாப்பிடுவான் என்று ராஜா சொன்னான். மோவிபேசேத்திற்கு மீகா என்னும் பெயருள்ள சிறுவனான ஒரு மகன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த அனைவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரர்களாக இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் எப்பொழுதும் சாப்பிடுகிறவனாக இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாக இருந்தது.